நாளாகம புஸ்தகம் 22 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து
9 வசனத்தை வாசிக்கலாம்.
இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும், அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமரிக்கையும் அருள்வேன்.
அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் எனக்கு குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார்.
சரி, இந்த வசனங்களிலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், தாவீது வயசாகிவிட்டது, அவன் வந்து மரண தருவாயை நோக்கி கொண்டிருக்கிறான். அதனால அவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய ஸ்தானத்திலே தன் குமாரனாகிய சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். அபிஷேகம் பண்ணி அதன் பின்பு அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் கர்த்தர் நீ வந்து எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் நான் அதிக யுத்தம் செய்கிறேன், நான் அதிக யுத்தம் செய்திருக்கிறேன், அதிகமான இரத்தங்களை சிந்திருக்கிறேன், ஆயிரக்கணக்கான விரோதிகளை அவன் கொன்று குவித்திருக்கிறான். பெலிசர்கள், அம்மோனியர்கள், மோபியர்கள், சீரியர்கள், இப்படி தன்னை சுற்றி இருக்கிற எல்லா ராஜ்யங்களிலும் யுத்தம் செய்து எல்லாத்திலையுமே அவன் ஜெயம் பெற்றிருக்கிறான். ஒரு யுத்தத்திலையும் தாவீது தோல்வி அடையவில்லை. அதே போல நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எந்த போராட்டத்திலையும் நான் தோல்வி அடையக்கூடாது, நான் ஜெயத்தை பெற வேண்டும். தாவீதுக்கு நீர் எல்லா யுத்தத்திலும் ஜெயத்தை தந்தி, அதே போல எனக்கு தார். 2 Samuel 11 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தாவீது பாவத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் யோவாப் வந்து அம்மோனியர்கள் மேலே யுத்தம் செய்கிறார். அந்த நேரத்தில் கூட அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. பின்பு தாவீது போய் அங்கே அம்மோனியர்களை முறியடித்து ஜெயத்தை பெற்றான். அவன் வந்து என்ன செய்யறான்னா, அவன் வந்து மிஸ்டேக் அவனுக்கு வாழ்க்கையில் இருந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். ஏனென்றால் கர்த்தருக்கு தெரியும் அந்த தாவீது வந்து திருப்பி மனம் திரும்பி ஒப்புரவாயிருவான். அவன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தான், ஆனால் ரட்சிப்பை அவன் இழக்கவில்லை. அவன் 51 சங்கீதத்தை அவன் வந்து ஜெபமாக செய்து அவன் ஒப்புரவாகி விடுவான் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால் அவனுக்கு அவன் வந்து அவன் வாழ்க்கையில் மிஸ்டேக் இருந்தால் கூட தோல்வி ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கலை. அதே போல் சாம்சனை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் வந்து அவன் ஒரு தவறில் இருக்கிறான், இருந்தாலும் அவனுக்கு ஜெயந்தான் கிடைச்சது, பெலிசர்கள் அவனை ஜெயிக்க முடியலை. கடைசியாக அந்த ஜடைகள் அங்கே கத்தரிக்கப்பட்ட பின்பு அப்பொழுது தான் அவன் தோல்வி அடைந்தான். இப்போ கர்த்தர் பார்க்கிறார், ஒருத்தர் மேலே உடனடியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கறதில்ல, அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பார்க்குறார். அவன் திருப்பி ஒப்புரவாயிருவானா? அப்படி ஒப்புரவாயி விட்டதென்றால் அவனுக்கு தோல்வி கிடைக்காது. தொடர்ந்து அவன் வந்து தன் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு கர்த்தரை விட்டு முழுசுமாக பின்வாங்கி போகணுன்னு நினச்சாதான் அதன் பின்பு தான் பனிஷ்மெண்ட் வரும். உடனடியாக ஆண்டவர் தண்டிப்பதில்லை. அதனால் ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாயிருக்கிறார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நமக்கு தவறு இருக்கும் என்றால் அதை அறிக்கை செய்ய வேண்டும், அது நம்முடைய ஜெயத்தை வந்து தடை செய்யும். உடனடியாக மனம் திரும்பிட்டா நமக்கு வந்து தோல்வி என்பதே இருக்காது. தாவீதின் லைஃப்ல நம்ம அதை பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு யுத்தத்திலையும் தோல்வி கிடையாது, அவனை போல அதிக யுத்தம் செய்ததும் யாரும் கிடையாது. சவுல் ராஜபாரத்தை இழந்து போய்விட்டான், ஆனால் தாவீது எல்லாவற்றையும் திரும்ப கைப்பற்றி ஒரு கிரேட் கிங்டத்தை அவன் ஸ்தாபித்தான். தாவீது டேவிட் த கிரேட் அவன் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தான். இப்பொழுது அவன் மரிக்கும் தருவாய் வரும் பொழுது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்லுகிறான், நீ ஆலயத்தை கட்ட வேண்டும், என் நாமத்துக்காக என் ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் முதலாவது நான் சொல்ல வேண்டும், அப்பொழுது அது நடக்கும். நம்ம செய்வோன்னு தெரிஞ்சு கர்த்தர் சொல்கிறாரா? இல்லை, அவர் அங்கே பிளான் வச்சிருக்கிறார். சாலமோன் தான் ஆலயத்தை கட்டணும், தாவீது கட்டக்கூடாதுன்னு வச்சிருக்கிறார். அதனால உன்னைய பற்றி அப்படி எழுதி இருக்கிறது. உன்னை பற்றி தேவனுடைய வார்த்தை என்னன்னா, நீ ஆலயத்தை கட்டுவாய். அதே போல நம்மளை குறித்து ஒரு ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாருன்னா அது நிறைவேறாம போகாது. எப்படினாலும் அதை செய்வோம். ஏன் நம்ம அதை செய்வோம்? நம்ம குறிச்சு அப்படி எழுதி இருக்கு. சாலமோனை குறிச்சு ஆண்டவர் முன்னகுட்டியே சொல்லி இருக்கிறார், அவன் ஆலயத்தை கட்டுவான் என்றால் அதை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. அது போல கத்தர் ஒரு காரியம் வந்து நடக்கும்னு வச்சு எழுதியிருக்கிறாருன்னா அது நடக்காம போகாது. கடைசி காலத்துல சாத்தான் வந்து தன்னுடைய ஏடனை பீக்கா கொண்டு வந்திருக்கான், உச்சகட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான். இப்பொழுது நம்ம உச்சகட்டத்துல இருக்கிறோம், அது அப்படி எழுதியிருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த உலகத்தை உச்சகட்டத்தில் கொண்டு வந்திருக்கு. சாத்தான் தன்னுடைய ஏதேனே இப்பொழுது உச்சகட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் தம்முடைய பிரைடை கொண்டு வருகிறார். நீங்கள் எந்த நேரத்தில் தான் உலகத்தில் பிறந்திருக்கிறீங்க? இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த சவாலை சந்திப்பதுக்கு நமக்கு வெளிப்பாடான செய்தியை தருகிறார். இந்த வெளிப்பாடான செய்தி நமக்கு கிடைக்கவில்லை என்றால் சாத்தானுடைய சவாலை நம்ம சந்திக்க முடியாது. இந்த டெக்னாலஜி விஞ்ஞானம் எல்லாம் தங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசுவாங்க. அதனால எல்லா சொந்த கருத்துக்களை பேசினாலும் நான் வந்து அதை வந்து கரெக்டா ஆன்சர் கொடுத்து அதை கட் பண்ணுகிறேன். யார் மனசுலேயே சொந்த கருத்து வந்தா உடனே அதை வந்து டேக்கிள் பண்றது. ஏனென்றால் நமக்கு தேவனுடைய அந்த சிந்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. We have the mind of Christ. ஹல்லேலூயா. கடைசி கால மனவாட்டிக்கு தேவன் தம்முடைய சிந்தையை வெளிப்படுத்திருக்கிறார். அதனால யார் என்ன கேள்வி கேட்டாலும் என்ன கிரிட்டிசிசத்தை கொண்டாலும் நம்ம கிட்ட அதுக்கு பதில் இருக்குது. ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே தேவன் முத்திரைகளை திறந்து அவருடைய சிந்தையை வெளிப்படுத்திருக்கிறார். We have the mind of Christ. ஹல்லேலூயா. அதை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன? இது தேவனுடைய சிந்தை இது இருக்கு, நீ பேசுறது உன் சொந்த கருத்தா இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியாது. சாத்தான் வந்து தோல்வி அடைவோம். நமக்கு அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இல்லைன்னா சாத்தான் அவனுடைய கான்செப்டை கொண்டு நம்மளை ஜெயிச்சிருவான். அதே போல ஒரு மெசேஜை நீங்க கேட்கும் பொழுது எப்பொழுது மெசேஜ் கேட்டாலும் உங்க மனசுல என்ன நினைக்க கூடாதுன்னா, நீங்க இன்டலெக்சுவலா கேட்க கூடாது. இன்டலெக்சுவலா கேட்கிறேன்னா என்ன அர்த்தம்? பாஸ்டர் என்ன செய்யறாரு, அந்த அந்த பர்சன் எல்லாம் கொண்டு வந்து அவர் ஒரு கம்பாரிசனை கொடுத்து அவர் நமக்கு வந்து அழகா அதை காமிக்கிறார், ஒரு பிக்சர் காமிக்கிறார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்டலெக்சுவலா வார்த்தையை கேட்கறீங்க. அது வந்து சரியா சரியில்லை. நீங்க எப்படி ஒரு கான்செப்ட்ல மனசு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் பாஸ்டர் தேவனுடைய சிந்தையை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது அவர் தேவனுடைய சிந்தையை தான் வெளிப்படுத்த போறார். சாலமோனை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் அவர் பேசுவார் என்றால் ஆண்டவர் மனசுல என்ன நினைச்சு அதை வச்சாருங்கத இவர் வெளிப்படுத்துறாருன்னு நினைக்கணும். பாஸ்டர் தன்னுடைய ஞானத்தினாலே அவர் நிறைய காரியங்களை வந்து அவர் படிச்சு கிடிச்சு எல்லாத்தையும் வச்சு ஒரு பிக்சர் நமக்கு அப்படியே ஒரு இதை காமிக்கிறார், ஒரு தீம் காமிக்கிறார் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நீங்க இன்டலெக்சுவலா வார்த்தையை கேட்குறீங்க. நீங்க வந்து எப்படி வெளிப்பாடாக வார்த்தையை கேட்கறதுனா எப்படின்னா, இதை குறித்து தேவனுடைய சிந்தை நமக்கு தெரியலை. பாஸ்டர் இப்பொழுது அதை குறித்து தேவனுடைய சிந்தையை நமக்கு ரிவீல் பண்ண போகிறார். அது நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வார்த்தை வந்து உங்களை சேஞ்ச் பண்ணும். அல்லது நீங்க உங்க சொந்த கான்செப்ட்ல இருப்பீங்க. காலகாலத்தில் உங்க சொந்த கான்செப்டை நான் கேட்க வேண்டியதாக வரும். ஓஹோ, இவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. 30 வருஷம் சர்ச்சுக்கு வந்தும் ஒருத்தர் பின்வாங்கி போறாங்கன்னா அவங்க என்ன பிரசனத்தை கேட்டாங்கன்னா இன்டலெக்சுவலா கேட்டிருக்கிறாங்க, அறிவு சம்பந்தமா கேட்டிருக்காங்களே ஒழிய வெளிப்பாடா கேட்கல. வெளிப்பாடா கேட்டா அவங்க போக மாட்டாங்க. இது உலக பிரகாரமான ஒரு ஒரு பாட புஸ்தமோ அல்லது காலேஜ் புக்கோ இது கிடையாது. இது காலேஜ் லெக்சரு கிடையாது. இது தேவனுடைய சிந்தையை வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. காலேஜ் லெக்சர் அதை செய்ய முடியாது, விஞ்ஞானிகள் அதை செய்ய முடியாது. ஒன்லி ப்ரீச்சர், அனாயிண்டட் ப்ரீச்சர் தான் அதை செய்ய முடியும். இது வந்து அப்படி நீங்க வந்து அவிதமான ஒரு மனப்பான்மையோடு கூட நீங்க செய்தியை எப்பொழுதும் கேட்டீங்கன்னா அந்த செய்தி உங்களுக்கு பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். உங்களுடைய மனம் மறுரூபம் ஆகும். நீங்க ராப்சர்ல பங்கு பெறுவீங்க. நீங்க கத்தரை விட்டு எக்காரணத்திட்டும் பின்வாங்கி போக மாட்டீங்க. அது நீங்க கேட்கறத பொறுத்து இருக்கு. இப்பொழுது சொல்ற செய்தி நீங்க கவனிங்க. இப்பொழுது சாலமன் ராஜ்யத்துக்கு வர வேண்டிய நேரம். சாலமன் இஸ் கெட்டிங் ரெடி டு கம் இன் டு ஹிஸ் கிங்டம். அவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டிய நேரம். தாவீது காட்சியை விட்டு விலக வேண்டிய நேரம். கர்த்தர் அவனை வந்து எடுத்துக்கொள்ள போகிறார். 10வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தாவீதை கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு தாவீது தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில்
தாவீது நித்திரை அடைந்து விட்டான். தாவீதினுடைய காலம் முடிஞ்சு இப்பொழுது சாலமன் கிங்டத்துக்கு வர வேண்டிய நேரம். அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டிய நேரம். அவனுடைய ராஜ்யத்தில் வந்து சமாதானம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய காலத்தில் யுத்தம் நடந்தது, அவனுடைய காலத்தில் வந்து சமாதானம் இருக்கும், யுத்தம் இருக்காது. சிலருடைய வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்காது. அது சாலமன், போராட்டங்கள் இருந்தால் அது தாவீது. தாவீது லைஃப்பில் ஒரே யுத்தம் தான், ஆனால் சாலமன் லைஃப்பில் யுத்தம் கிடையாது. ஆண்டவரே எனக்கு அந்த சாலமன் போல அந்த ராஜ்யத்தை எனக்கு தாரும் என்று நம்ம கேட்க வேண்டும். கெட் யுவர் பீஸ் அண்ட் குவைட்னஸ் ஓ ஆல் இஸ் திஸ். அவனுடைய நாட்கள் முழுசுமே சமாதானம், சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளே இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தம் இருந்து கட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலயம் சமாதானமான காலத்திலே கட்டப்பட வேண்டும். பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முடியாது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாது. எல்லாரும் ஒரே மனசாக இருந்து எல்லாரும் வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணால் ஆத்துமாக்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருவாங்க. இங்கே பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருந்தால் ஆத்மா வராது, இருக்கிற ஆத்மாவும் போயிடும். ஹலோ, எந்த இடத்துல வந்து சமாதானம் இருக்கோ, ஒருமனப்பாடு இருக்கோ, அப்பொழுது ஆத்மாக்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் அது வரும். சொலமன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால் அவனுடைய நாட்களிலே ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட்டார். அவன் கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண அடையாளமாக இருக்கிறான். ஹி வாஸ் எ பெர்ஃபெக்ட் டைப் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். தாவீதின் குமாரன் பழைய ஏற்பாட்டிலே சாலமன், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது பெர்ஃபெக்ட் டைப். அவனுடைய லைஃபும் இயேசு கிறிஸ்துடைய அந்த இதை கம்பேர் பண்ணால் கரெக்டாக மேட்ச் ஆகிறது. பெர்ஃபெக்ட் டைப் ஆஃப் கிரைஸ்ட், ஸ்கிரிப்சுரல் சயின்ஸ் ஆஃப் த டைம் என்ற செய்தியிலே பிரதர் பெனாம் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் வந்து சாலமனுக்கு ஒரு வரத்தை கொடுத்தார். இருதயங்களை பகுத்தறிவது, ஒருத்தருடைய இதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் அறிவது, த கிஃப்ட் ஆஃப் டிசன்மெண்ட். அவ்விதமான ஒரு அந்த கிஃப்ட் ஆண்டர் கொடுத்தனாலே ஜனங்கள் என்ன செய்தார்கள்னா, எல்லாரும் ஒரே மனசோடு கூட அந்த வரத்தை சுற்றிலும் அவர்கள் ஐக்கியப்பட்டார்கள். கர்த்தர் சாலமோனுக்கு அந்த வரத்தை கொடுத்தார். சாலமோனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று எல்லாருமே அதை ரெகனைஸ் பண்ணி அவனோடு கூட ஐக்கியப்பட்டபடினாலே அந்த அவனுடைய நாட்கள் வந்து மிலினியமாக இருந்தது. அது 1000 வருஷம் ஆளுகைக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. 1000 வருஷம் ஆளுகை எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாலமனின் ராஜ்யம் இருந்தது. அது வந்து கோல்டன் ஏஜை கொண்டிருந்தது. சாலமனுடைய ராஜ்யம் வந்து த கோல்டன் ஏஜ் ஆஃப் த ஜூஸ். அது வந்து பொற்காலமாக இருந்தது. யாரும் யுத்தத்துக்கு அவனோடு கூட வரல. ஏனென்றால் எல்லாருக்கும் பயம், சாலமனை குறித்து ஒரு பயம். சாலமனோடு கர்த்தர் இருக்கிறார், அவனுக்கு விசேஷித்த வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். நம்ம யுத்தத்துக்கு போனா கண்டிப்பா தோல்வி கிடைக்கும், நமக்கு நஷ்டம் வரும். அதனால யுத்தத்துக்கு போகாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற ராஜ்யங்கள் அவனோடு கூட யுத்தத்துக்கு வரல. இன்னைக்கு கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டது என்பதை மற்றவங்க ரெகனைஸ் பண்ணுவாங்க என்றால் உங்களுக்கு பயப்படுவாங்க. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று கண்டு இதை நினைச்ச மற்றவங்க நமக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரால் உண்டான பயங்கரம் நம்மோடு கூட இருக்கும். நம்மை வந்து பிரச்சனை ஏற்படுத்துறவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதனால அவங்க பயந்து என்ன செய்ய மாட்டாங்க, நம்மகிட்ட பிரச்சனை பண்ண வரமாட்டாங்க. ஏனென்றால் நம்ம அவிதமான ஒரு வார்த்தையிலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. சாலமன் காலம் மிலினியமா இருந்தது, கோல்டன் ஏஜ் ஆயிருந்தது. நோபடி ஸ்டார்டட் வார் வித் தம். They feared them. இது அவர்கள் பயந்தார்கள். ஏனென்றால் because they know their God was real. அவங்களுடைய தேவன் வந்து உண்மையுள்ளவர். அவர் உண்மையான கடவுள். அவர்தான் இப்ப இந்த மெசேஜ் தான் உண்மையான மெசேஜ் என்று ஜனங்கள் அறிவார்கள் என்றால் அவர்கள் நமக்கு பயப்படுவார்கள். நீங்க ரியல் மெசேஜில் இருக்கிறீங்க. பல மெசேஜஸ் இருந்தாலும் ஒரே ஒரு செய்தி உண்மையான செய்தி, தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட செய்தி. அந்த வார்த்தையிலே நம்ம இருக்கிறோம் என்று ஜனங்கள் நினைத்தால் அவர்கள் பயப்படுவார்கள். ஏனென்றால் காட்ஸ் பிரசன்ஸ் நம்மோடு கூட இருக்கிறது. அவங்க எல்லாரும் ஒரே இருதயம், ஒன் ஹார்ட் அண்ட் ஒன் அக்கார்டாக அந்த சாலமோனை ஆதரித்தார்கள். அவனுடைய புகழ்ச்சி எல்லா இடமும் பரவினது. சாலமோனுடைய அவனுடைய ஜாப் என்னவென்றால் பிரிங் மில்லினியம், அங்கு வந்து மில்லினியத்தை கொண்டு வர வேண்டும், கோல்டன் ஏஜை கொண்டு வர வேண்டும். எல்லாருமே கத்தரை அறிகிற அறிவிலாலே நிறைந்திருக்க வேண்டும். இவ்விதமாக சாலமன் அவனுடைய விஷன் அவ்விதமாக இருந்தது. கத்தர் அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பிரிங்கிங் அஸ் இன்டு கோல்டன் ஏஜ். இயேசு கிறிஸ்து நமக்கு கோல்டன் ஏஜை கொண்டு வருவார். ஆமென். இயேசு கிறிஸ்து மில்லினியத்தை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவருடைய ஜாப் அது. அவர் இந்த உலகத்திலே 1000 வருஷம் ஆளுகை செய்வார். நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆமென். அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் ஆயிருக்கிறார், சமாதான பிரபு. சண்டைகளே இல்லை. 1000 வருஷத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஸ்கூல் காலேஜ் கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரே ஃபெலோஷிப் தான். இயற்கையானது ஏதேன் தோட்டத்தை போல மாறி இருக்கும். உலகமெல்லாம் ஏதேனாக இருக்கும். 1000 வருஷம் நம்ம ஆளுகை செய்வோம். மனுஷங்களை ஆளுகை செய்ய மாட்டோம், இயற்கையை ஆளுகை செய்வோம். ஆமென். மனுஷனை ஆளுகை செய்வது பாவத்தினாலே வந்தது. உலகத்தில் பாவம் வரவில்லை என்றால் மனுஷனுடைய ஆளுகை இல்லை. பாவம் அதிகமானால் அதிகாரிகள் அதிகமாகிறார்கள். பாவம் குறையா இருந்தா அதிகாரிகள் குறையா இருந்தா போதும். அதனால பாவம் உலகத்தில் அதிகமாக இருப்பதனாலே அநேக அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதனால் இந்த பாவத்துக்கு முடிவு ஏற்படும் பொழுது, மெலினியா வரும் பொழுது எந்த ஆபீசரும் இருக்க போறதில்லை. நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். நமக்கு எந்த ஐடென்டிபிகேஷனும் தேவையில்லை. அதனால நானும் என் மனைவியும் அந்த டி மார்க்கெட், விருகம்பாக்கத்தில் டி மார்க்கெட்டில் போயிட்டு கொஞ்சம் பொருட்களை வாங்கிட்டு வரலான்னு போனால் அங்கே கேட்லேயே ஸ்டாப் பண்ணிட்டான். என்னது, நீங்கள் போட்டிருக்கீங்களா? நீங்கள் வேக்சினேஷன் போட்டால் தான் அலோவ் பண்ண முடியும். ரொம்ப நல்லது, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதனால் பாருங்கள், அதுக்கு பிறகு பிக் பேஷாக இருப்போனேன். அங்கே போனால் அங்கே அந்த அங்கே அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு ஷாப்பில், ஒரு மார்க்கெட்டில் அப்படி சொல்கிறான், இன்னொரு மார்க்கெட்டில் இப்படி இருக்கிறது. இன்னும் உலகத்தில் என்னெல்லாம் வரப்போகுதோ தெரில. இந்த மனுஷனுடைய வாழ்கையில் இவ்விதமான கட்டுப்பாடுகள் அதிகம். ஆனால் தேவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பொல்லாத மனுஷர்களே இருக்க போகிறதில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதை கொண்டு வரப்போகிறார். ஆமென். அதற்கு ஒரு ஷேடோவாக அந்த சாலமன் அவிதமான ஆளுகையை கொண்டிருந்தான். ஆமேன். அந்த சாலமனுடைய ஆளுகையிலே அவன் வந்து தங்கத்தை வந்து தங்க வெள்ளியெல்லாம் செங்கக்கட்டி போல சேர்த்து வச்சிருந்தான். எல்லாம் செங்கல் மாதிரி சேர்த்து வச்சிருந்தான். கல் கட்டி மாதிரி தங்கத்தை சேர்த்து வச்சிருந்தான். அவ்வளவு ப்ராஸ்பரஸாக இருந்தது. கோல்டன் ஏஜ். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு அவங்க பாட நிம்மதியாக ஜீவிச்சாங்க. ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அவ்விதமான ஆளுகையை நம்ம எத்தனை பேர் எதிர்நோக்கி இருக்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு தரப்போகிற சாலமன் 40 வருஷம் தான் அதை கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் கொண்டிருப்பார். உலகத்தில் எந்த மனுஷனும் 1000 வருஷம் உயிரோட்டம் இருக்குல்ல. அதனால நமக்கு அவ்விதமான ஒரு ஆளுகையை ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த மெசேஜில் வந்தா, சாபத்தில் இருந்தா கிடையாது. இந்த மெசேஜில் வந்தாலும் உத்தமமாக இருந்தா, நீங்கள் உத்தமாக ரேப்சரில் பங்கு பெற்றா, யார் யார் ரேப்சரில் பங்கு பெறாங்களோ அவங்க எல்லாரும் மில்லினியத்துக்கு வராங்க. யார் யார் முதலாம் உயிர்த்தெழுதலில் வராங்களோ அவங்களும் மில்லினியத்துக்கு வராங்க. 144,000 பேர் மில்லினியத்துக்கு வராங்க. நமக்கு அங்கே நல்ல ஃபெலோஷிப் இருக்கும். ஆமேன். இங்க நீங்க கேட்கிற செய்தி இங்க சர்ச்சுக்கு வர்றதுதான் உங்களை அங்க ஆயத்தப்படுத்து. அவ்வளவு பெரிய பிளஸிங் அதை கொண்டு வருது. சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன பிரயோஜனம்? அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமென். உங்களுக்கு மில்லினியம் கிடைக்கிறது. சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிறான், நீ என்ன செய்தாலும் நீ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும், அப்பொழுது ஆண்டவர் உன்னுடைய சந்ததி ஆசிரிப்பார், சிங்காசனத்தில் உட்காரத்தக்க புருஷன் இல்லாமல் போவதில்லை, பிள்ளையுடைய பிள்ளைகள் அந்த சிங்காசனத்துக்கு வருவார்கள். உங்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா சத்தியத்தில் உண்மையாக இருங்க. 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் இறங்குவார் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
செருயாவின் குமாரனாக யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும்.
சரி போதும், அந்த வசனம் ரொம்ப லாங்கா இருக்கு. அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், அந்த யோவாப்பை பிரிச்சு சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான், யோவாப் வந்து 2 தன்னை விட நீதிமான்கள், தன்னை விட நல்லவங்கள் வந்து என்ன, அப்னேரு அமாசா 2 இராணுவ அவங்க தளபதிகள். அமாசா அப்னேர், இந்த அமாசாவையும் அப்னேரையும் அவன் யுத்த காலத்தில் அல்ல, யுத்தத்திலே கொல்லலாம், ஆனா யுத்த காலத்தில் இல்லாம சமாதான காலத்திலே அவர்களை கொன்று போட்டான். அப்னேரை எதற்காக கொன்றான்? தன்னுடைய தம்பி ஆசகேலை அவன் யுத்தத்திலே கொன்று விட்டான் என்று பழி வாங்கும்படியாக அவனை அப்படி செய்து விட்டான். அமாசாவை ஏன் கொன்றான் என்றால், அமாசை 10 கோத்திரங்களையும் ஒன்று திரட்டி தாவீதோடு கூட ஐக்கியப்பட வந்தான். சவுலுக்கு பின்பு அமாசா அந்த எல்லாரையும் கொண்டு வரும் பொழுது இவன் என்ன நினைச்சான்னா, அமாசா வந்து ராஜா அவன் சேனாதிபதியா மாறிடுவான்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்தானத்துக்கு அமாசாவை தாவீது அந்த ஸ்தானத்தில் கொண்டு வச்சிருவான்னு சொல்லிட்டு அவனை கொலை செய்து போட்டான். இதனால அங்கே சரி அவன் யோப் சொல்லுகிறான், நீ வந்து அந்த யோபு வந்து சமாதானத்தோடு மறிக்கக்கூடாது, அவன் செய்த தாந்தைக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். நம்ம செய்கிற ஒவ்வொரு அநியாயங்களுக்கும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கார், நியாய தீர்ப்பு கொடுப்பாருங்கிறதுக்கு நம்ம நினைக்கணும். எந்த மனசாட்சிக்கு மீறி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அதுக்கு நமக்கு பிற நியாய தீர்ப்பு கிடைக்கும். நம்ம அதெல்லாம் சரி பண்ண வேண்டும். நமக்கு ஆண்டவர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் சரி பண்ண வேண்டும். இவன் அவ்விதமான செய்ததுனால தாவீது சொல்லுகிறான், நீ வந்து அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும், நான் வந்து அவனுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா என்னோடு கூட அவன் யுத்தம் பண்ணினான், எனக்காக அவன் யுத்தத்தை செய்தான், எவ்வளோ காரியத்திலே அவன் உதவியாக இருந்தான், எனக்கு அவன் தளபதியாக இருந்தான், அதனால நான் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் நீ அவனுக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்து இப்பொழுது சேவியராக இருக்கிறார், யாருக்கும் உடனே நியாய தீர்ப்பு கொடுக்கல. ஒரு நாள் அவர் நியாயாதிபதியாக வரும்பொழுது, அந்த ஸ்தானத்துக்கு வரும்பொழுது, அவர் சாலமோனாக வரும்பொழுது உலகத்தை நியாயம் தீர்ப்பார். தாவீதும் அவர் தான், சாலமோனும் அவர் தான், 2 டைப்பும் அங்கே பொருந்துகிறது. அவர் சேவியராகவும் இருக்கிறார், ஜட்ஜாகவும் இருக்கிறார். இப்பொழுது அவர் சேவியராக ரெடீமராக இருக்கிறார், எல்லாருக்கும் உடனடியான தண்டனை கொடுப்பதில்லை, ஆனால் ஒரு நாளிலே இந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்ப்பார். அடுத்தபடியாக அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அந்த கேராவின் மகன் சீமேயி பற்றி சொல்லுகிறான். சீமேயி இவனைய கொடிய தூசணம் தூசித்தான். 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
மேலும் பகூரிம் ஊரானான பெனியமீனன் ஆகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான், நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான், ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடி நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவேன்.
அவன் வந்து எனக்கு எதிர்கொண்டு வந்தான், ஆனால் அதுக்கு முன்னதாக நான் வந்து சப்சலோமுக்கு பயந்து கால்நடையாக சிங்காசனத்தை விட்டு போகும்பொழுது கொடிய தூஷணமா நல்ல திட்டுனான், எவ்வளோ மேக்சிமம் என்னை வந்து சபிக்க முடியுமோ, எவ்வளோ அற்பமாக என்னை பேச முடியுமோ அவ்வளோ அற்பமாக பேசிட்டான். ஆனால் நான் திரும்பி வரும்பொழுது அவன் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டான், அதனால் நான் வந்து உன்னை நீ சாவதில்லை என்று சொல்லிட்டேன். இருந்தாலும் அவனை வந்து குற்றமற்றவனாக நீ நினைக்காத, அவன் சொன்ன அவன் தூஷணம் எவ்வளோ தூஷணம் பேசியிருக்கிறான், அதனால் அவனுடைய கொடிய தூஷணம் இதெல்லாம் நீ நினைச்சிக்க, ஒரு அனாயிண்டட் கிங், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அந்த விதமான கொடிய தூசணமாக தூசிப்பது எவ்வளவு பெரிய தப்பு. ஆனால் அவனை வந்து நீ வந்து அவனுக்கு நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று அங்கே சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிறான். இதனால நான் கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், டீலிங் வித் சிமேய், சிமேயோடு கூட ஈடுபடுவது அப்படின்னு சொல்லலாம். அல்லது சிமேய்க்கு வர வேண்டிய நியாய தீர்ப்புன்னு சொல்லலாம். டீலிங் வித் சிமேய், சிமேயோடு கூட சாலமன் எப்படி டீல் பண்ணான், எப்படி அவனுக்கு நியாய தீர்ப்பு கொண்டான் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்ல தாவீது என்ன சொல்கிறான், டோன்ட் ஃபர்கெட் ஜோப், யோப நீ மறந்துடாத, அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். டோன்ட் ஃபர்கெட் சிமேய், சிமேயே நீ மறந்துடாத, அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டு நபர்களையும் சொல்லுகிறான். இதை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன, பாஸ்டர் எப்படி பொறுத்துறார் அப்படின்னு கிடையாது, அப்படின்னா அது உங்களுக்கு இன்டலெக்சுவலாக இருக்கும், பிரயோஜனப்படாது. இதை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன, அவர் என்ன மனசுல நினைச்சு இதெல்லாம் இந்த கேரக்டர்லாம் பைபிள்ல இந்த சரித்திரத்தில் கொண்டார், அப்படி எதை வச்சு அவர் அவர் இந்த சிந்தையில கொண்டார், சிமேயே என்ன, சிமேயை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன, யோவை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன, அதை தான் நீங்க பார்க்கணும். இது தேவனுடைய சிந்தை என்று பார்க்கணும். இது பள்ளிக்கூடத்து படிப்பு கிடையாது, இது காலேஜ் படிப்பு கிடையாது. அந்த மாதிரி ஏதோ பாஸ்டர் தன்னுடைய திறமையில இப்படி எப்படி டேலி பண்றார், இப்படி இப்படி அர்த்தம் சொல்றார் அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் பிரயோஜனப்படாது. அது சில நேரத்தில் இன்டலெக்சுவல் வந்து அறிவு இருமாப்பை ஏற்படுத்தும், அது சாட்டானிக்கா இருக்கும். அந்த அறிவு வந்தா நிறைய பேருக்கு இருமாப்பு பிடிச்சு போகுது, அகங்காரம் வர்றதுக்கு காரணம் அந்த அறிவு, தங்களுடைய சொந்த ஞானத்தினால தங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி சில போதைகள் செய்யறாங்க, சில விசுவாசிகளும் அப்படி பேசுறது. கொஞ்சம் தெரிஞ்சாலே அதிக இருமாப்பு வரும். இன்டலெக்சுவலா அறிஞ்சிருக்காங்க, வெளிப்பாடு அறியல. வெளிப்பாடு வரும்பொழுது ஒருவன் தன்னை தாழ்த்துவான், தேவனை மைமைப்படுத்துவான். இன்டலெக்சுவல் வரும்பொழுது, இன்டலெக்சுவல் நாலேஜ் வரும்பொழுது அவனுக்கு இருமாப்பு ஏற்படும், அறிவு இருமாப்பை ஏற்படுத்தும், அன்பு பக்தி விருத்தியை ஏற்படுத்தும்னு வார்த்தை சொல்லுது. அதே போல நீங்க கேட்கறது அப்படி கேட்கணும், எப்படி கேட்கறீங்க பொறுத்து இருக்கு. நாலு பிரசங்கத்தை பெண்ணான் செய்தியை படித்த உடனே தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க, உடனே அவங்க சர்ச்சி பாஸ்டர் ஆயிருந்தாங்க. நாலு புஸ்தம் தமிழில் படித்தாலே அவங்க பாஸ்டர் ஆயிருந்தாங்க. அது அறிவு, அந்த அறிவு அவங்கள பாஸ்டராக்க செய்கிறது. பர ஊழியத்தில் வந்து 10 பேருக்கு மேலே வரமாட்டாங்க, அதே வச்சுக்கிட்டு சர்ச்சை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் பாஸ்டர் பாஸ்டரும்பாங்க. அவங்களுக்கு தேவனுடைய சிந்தை வரல. நம்மளும் அதே போல தேவனுடைய சிந்தையை அறியவே அறியாமல் இருக்கக்கூடாது. இங்க வந்து கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அங்க இயேசு கிறிஸ்துக்கு நியாய தீர்ப்பு செய்யும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தாவீது நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தார், சாலமோனுக்கு கொடுத்தார். அதே போல இந்த உலகத்தை நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாவீதாகவும் இருக்கிறார், சாலமோனாகவும் இருக்கிறார். ஒரே பர்சன், ரெண்டு ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால பிதா வேற, குமாரன் வேற அல்ல. இயேசுவே நித்திய பிதா, ஹல்லேலூயா. அது ஒரு ஸ்தானம், இது ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் இந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். அல்ல இப்பொழுது நினைச்சிருந்தால் தாவீது என்ன சொல்லுறான், நியாய தீர்ப்பு கொடுக்கறது உன்னுடைய அது கொடுத்துட்டேன், முற்றிலுமா உனக்கு கொடுத்துட்டேன், நியாயம் நியாயம் தீர்க்கல, நீ தான் நியாயம் தீர்க்கணும். அதே போல என்ன, இயேசு கிறிஸ்துக்கு நியாயம் தீர்க்கும்படியான அதிகாரம் கொடுக்கப்படுது. இப்பொழுது அவர் ரெடிமேடாக இருக்கிறார், இப்பொழுது உங்களுடைய பிரைட் குரூம் ஆயிருக்கிறார். ஆனால் உலகத்தை அவர் நியாயம் தீர்ப்பார். அங்க என்ன எங்க வாசிக்கிறோம், யோவான் 5:22 வாசிக்கலாம்.
பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். For the Father judgeth no man, but hath committed all judgment unto the Son. உடனே திருத்துவக்காரங்களுக்கு பாருங்க, ரெண்டு பேர் நீங்க இயேசுதான் சொல்றீங்களா, அங்க ரெண்டு பேர் எழுதியிருக்கே. நீ வெளிப்பாடின்படி பார்க்கணும், அறிவுப்படி பார்க்காத, எழுத்தின்படி பார்க்காத. எழுத்து கொல்லும், ஆனா வெளிப்பாடின்படி பார்த்தா அவர் தான் பிதா, அவர் தான் குமாரன். பிதாங்க ஸ்தானத்துல இருந்து அவர் குமாரன் ஸ்தானத்துல வந்திருக்கிறாரு. இனி அவர் ஜட்ஜா வரப்போறாரு. அதுதாங்க எழுதியிருக்கு. நமக்கு ஒன்றும் குழப்பம் கிடையாது. தாவீது வந்து என்ன செய்யறாருந்தால் பிதாவனர் குமாரனுக்கு நியாய தீர்ப்பு அதிகாரத்தை கொடுத்தது போல தாவீது என்ன நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை சாலமோனுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா வெளிப்பாட்டின் படி பார்த்த ரெண்டு பேர்சனும் ஒரே ஆளுதான். அது ரெண்டு ஆபீஸா இருக்கிறது. அங்க பழைய ஏற்பாட்டுல அது ரெண்டு பேர்சனா இருக்கிறது. இப்பொழுது தாவீது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு போக வேண்டிய நேரம். ஆனாலும் சாலமோனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் இயேசு பிதாவானவர் குமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் கொடுத்திருக்கிறார். இயேசு உலகத்தை நியாயந்தீர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? He committed all judgment unto the Son. But judgment is not in the hand of the Father. பிதாவானவர் யாருக்கும் நியாய தீர்ப்பு செய்யறதில்லை. The Father committed judgment to the Son. இப்பொழுது சாலமன் சிங்காசனத்துக்கு வருகிறார். அதே போல இயேசு கிறிஸ்து உலகத்தின் ராஜாவாக மாறுவார். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு ஒன்லி 7 இயர்ஸ் தான். அவனுக்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கிறார். இப்பொழுது அவன் தன்னுடைய ஏடேனே இந்த உலகத்தை தன்னுடைய ஏடேனாக அவன் மாற்றி பாவத்தை உலகத்திலே கொண்டு டெக்னாலஜி விஞ்ஞானத்தை கொண்டு உச்சகட்ட பீக் அவர்ல இருக்கிறான். சீக்கிரமா அவன் சிங்காசனத்துக்கு வந்துடுவான். ஒன்லி ஃபார் 7 இயர்ஸ் தான். அதன் பின்பு அவன் அழிக்கப்படுவான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் என்றால் உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. அவர் 1000 வருஷம் ஆளுகை செய்வதற்கு முன்னதாகவே சாத்தானுக்கு அங்கே 7 இயர்ஸ் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது சாலமன் சிங்காசனத்துக்கு வர வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் என்ன ஏற்படுகிறது என்றால் அதோனிஜா என்கிறவன் அவன் ராஜாவாக மாற வேண்டும் என்று விரும்புகிறான். அதோனிஜா வந்து சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். டீலிங் வித் சிமே என்ற தலைப்பில் உங்களுக்கு செய்தியை கொடுக்கிறேன். சாலமோனுடைய சிங்காசனமானது அது சாபிக்கப்பட வேண்டும் என்றால் சிறப்பட வேண்டும் என்றால் அசுத்த ஆவிகள் பொல்லாத ஆவிகளை அப்புறப்படுத்த வேண்டும். ஒரு சபையானது நல்ல மாதிரி ஒழுங்கில் இருக்கணும்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க அங்கே வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறவங்களை அப்புறப்படுத்த வேண்டும். ஒரு சகோனுக்கு சொன்னேன், நீ ஒரு கேன்சர் வியாதியாக இருக்கிற, உன்னை நல்ல மனுஷன் நினைச்சேன், ஆனால் நீ ஒரு கேன்சர், அது உடம்பு ஃபுல்லாக பரவுது, நீ சில ஆட்களெல்லாம் நீ கெடுத்துக்கிட்டு இருக்கிற, அதனால் நீ சபைக்கு வராத, நீ வந்து பாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் நீனே பாஸ்டர் ஆகிக்க. அந்த சகோன் இப்போ பாஸ்டர் ஆகி நம்ம சர்ச்சில் இருக்க பின்வாங்கி போன ஆத்துமாக்கள் கீழ்ப்படியாத ஆத்துமாக்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கிறார். சொன்ன நீ ஒரு கேன்சர் வியாதி அப்படின்னு. ஓ, ஒரு நைஸ் பர்சன் அப்படிங்குது. நைஸ் பர்சன் தான், நீனும் அவங்க கூட போ. தாவீதனுடைய சாலமோனுடைய சிங்காசனம் தரப்படணும்னா இதமான பொல்லாத ஆவிகள் வெளியே போகணும். அந்த பொல்லாத ஆவிகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அவனுடைய கிங்டம் வில் பி எஸ்டாப்ளிஷ். அவனுடைய கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக வேண்டும். டேவிட் வந்து சுத்தி இருக்கிற எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான். பெலிசரோடு யுத்தம் பண்ணினான். ஆனா உள்ள இருக்கிற மக்களோடு யுத்தம் பண்ணல. சாலமன் வந்து உள்ள இருக்கிற மக்களோடு யுத்தம் பண்ணுகிறான். டேவிட் நெவர் ஃபாட் அகைன் இஸ்ரேலிட்டிஸ். டேவிட் கில்டு பெலிஸ்டியன்ஸ். பெலிசலோடு கூட யுத்தம் பண்ணான். வெளியே யுத்தம் பண்ணினானுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவன் சால்வ் பண்ணல. அதை அப்படியே விட்டுட்டு சாலமனுக்கு சொல்லிட்டான். இதே மாதிரி உள்ள இருக்கிறவங்க யோப் இருக்கிறான், இதோ சிமே இருக்கிறான், அபியத்தார் இருக்கிறான், இவங்களுக்கெல்லாம் நீ வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கணும். அப்பொழுதுதான் உன்னுடைய சிங்காசனமானது, யுவர் த்ரோன் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். உன்னுடைய சிங்காசனமானது சிறப்படும். உன்னுடைய சிங்காசனம் சிறப்பட வேண்டும் என்றால் நீ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண வேண்டும். அதாவது 1 நாளாகமத்தில் 22:10 வாசிக்கலாம்.
அவனை நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான், அவனுக்கு குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், இஸ்ரவேலே ஆளும் அவனுடைய ராஜ்யத்து சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்தும்.
அவனுடைய சிங்காசனம் வந்து என்றென்றைக்கும் நிலைப்பட வேண்டும் என்றால் ஐ வில் எஸ்டாப்ளிஷ் த த்ரோன் ஆஃப் ஹிஸ் கிங்டம் ஓவர் இஸ்ரேல் ஃபார் எவர். உன்னுடைய சிங்காசனம் சிறப்பட வேண்டும் என்றால் உள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகளை வந்து நீ நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையினால நம்ம சர்ச்சில் இப்பொழுது எந்த விதமான கிரிட்டிசைசம் பண்ணுற ஆட்களும் இல்லை. ஒரு காலத்தில் ஒரு சிலர் எழும்புனாங்க, இப்பொழுது அதெல்லாமே போய்விட்டது. வெளிப்பாடு அதிகமாகும் பொழுது அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியல, போயிட்டாங்க. அப்படி எழும்புவாங்களா? தேவிட் கிங்கிடத்துல இருந்தாங்க, ஆனா சாலமன் அதுக்கு முடிவை ஏற்படுத்தின. அப்பொழுதுதான் உன்னுடைய ராஜ்யமானது சிறப்படும், உன் ராஜ்யாங்கத்தை வந்து கத்தர் அங்கே பலப்படுத்துவார் என்று சொல்லுகிறான். சாலமன் என்ன செய்யறான்னா, டீலிங் வித் த ப்ராப்ளம்ஸ் இன் த சர்ச். அவன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ப்ராப்ளங்களோடு கூட அவன் டீல் பண்ணுகிறான். அவன் ஒரு கோல்டன் ஏஜை கொண்டு வர வேண்டும் என்றால், இஸ்ரவேல் நாட்டிலே கோல்டன் ஏஜை கொண்டு வர வேண்டும் என்றால், அவன் மிலினியத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், இஸ்ரவேலிலே சமாதானத்தையும் அமெரிக்கையும் கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த பொல்லாத ஆவிகள் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த ஒட்டி கொண்டிருக்கிற அந்த ஹேங்கிங் ஈவில் ஸ்பிரிட்டை வந்து அவன் வந்து நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது ராஜ்யபாரம் கரெக்டாக இருக்கும். ஒரு மனுஷன் இருந்தாலும் போதும், அது எல்லாத்தையுமே எடுத்துடணும். ஒரு மனுஷன் கூட இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன் மைண்ட் அண்ட் ஒன் அக்கார்டாக இருக்க வேண்டும். அந்த கிரிட்டிசைசம் பண்ணுகிற அந்த ஈவில் ஸ்பிரிட் உள்ள இருக்கக்கூடாது. அதனால அப்பொழுதுதான் கோல்டன் ஏஜை கொண்டு வர முடியும், அப்பொழுதுதான் மில்லினியத்தை கொண்டு வர முடியும், பிரிங்கிங் இட் இன்டு மில்லினியம். அப்பொழுதுதான் ஆலயத்தை கட்ட முடியும். அதனால ஆலயத்தை தான் கட்டதுக்கு தாவீது சொன்னான், சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான். இந்த மாதிரி இருக்கிறது, இங்க பேட் பீப்புள் இருக்கிறாங்க, குட் பீப்புள் இருக்காங்க, லைட் அண்ட் டார்க்னஸ். நீ வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுவது, தாவீது எக்ஸ்போஸ் பண்ணுகிறான். இதே மாதிரி லைட்டும் இருக்குது, டார்க்னஸும் இருக்கிறது. நீ வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்னைக்கு முத்திரைகள் ஓபன் ஆகி நமக்கு லைட் அண்ட் டார்க்னஸ் தெரிகிறது. ஹல்லேலூயா. சாத்தான் எப்படி பிரயாணம் பண்ணுகிறோம், ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார், இந்த ஆவிகள் எப்படி இருக்கிறது, முத்திரைகள் திறக்கப்பட்டு நமக்கு வெளிப்பட்டுப்பட்டு இருக்கு. ஹல்லேலூயா. இந்த பெந்தகோஸ் பாஸ்டருக்கும் ஆண்டவர் இந்த டயக்ராத்தை கொடுத்தாரா? எவ்வளோ பைபிள் காலேஜ் படித்தவங்களுக்கு, தியாலஜி படித்தவங்களுக்கு இதை கொடுத்தாரா? யாராயிலும் இந்த மாதிரி டயக்ரத்தை போட்டாங்களா? கர்த்தர் வந்து பிரணாமிக்கு வெளிப்படுத்தினார். இது என்னது? இது தேவனுடைய சிந்தை. இது அவருடைய ஒரு நாலேஜில், ஒரு அறிவில் அவர் இப்படிலாம் செட் பண்ணார்னு அர்த்தமா? அந்த மாதிரி பார்க்குறவன் சட்டானிக்காக இருக்கிறான். நம்ம இதை பார்க்கும் பொழுது இது தேவனுடைய சிந்தை. கர்த்தர் தம்முடைய மனசில் இருந்ததை ஆண்டவர் பிரணாமிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவ்விதமாக தான் எல்லாத்தையுமே இங்கே பண்ணுற பிரசங்கத்தை நீங்கள் நினச்சி பார்க்கணும். இது மனுஷனுடைய சொந்த நாலேஜ் கிடையாது, இட் இஸ் அ மைண்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இது வந்து இட் இஸ் அ மைண்ட் ஆஃப் காட். பெர்ஃபெக்ஷன் அடையணுன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இந்த ரெண்டு டயக்ராம் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு டயக்ராம் எதை குறிக்கிறது? இங்கே போட்டிருக்கிற படம் தேவனுடைய வார்த்தை. அதுக்கு முன்னால் தான் நான் நிற்கிறேன். இங்கே பிரசங்கம் எழுது எட்டர்னல் வேர்ட் ஆஃப் காட். இது வந்து ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம். ஹல்லேலூயா. எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறது, எப்படி அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுங்கிறதுக்கு இதுதான் பேட்டர்ன், இதுதான் வழி. இதுக்கு அப்பால் பட்டு எந்த வழியும் கிடையாது. அது மனுஷனுடைய சொந்த தியாலஜி, அவனுடைய நாலேஜ். அது நம்ம மனுஷ ஞானத்தை பேசவில்லை. ஆமென். பிரிங்கிங் த ஜூஸ் இன்டு மில்லினியம், அந்த யூதர்களை மில்லினியத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ஸ்பிரிட் எல்லாம் இருக்கிறது. யோபு ஸ்பிரிட் இருக்கிறது, சிமேய் ஸ்பிரிட் இருக்கிறது, அபியத்தாருடைய ஆவி இருக்கிறது. இதெல்லாமே வந்து நியாய தீர்ப்பு கொடுத்தால்தான் மில்லினியத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு பிறகுதான் ஆலயத்தை கட்ட முடியும். தாலமா நான் வந்த உடனே நம்ம ஆலயத்தை கட்டினான்னு நம்ம மனசில் நினைப்போம். ஆனா வந்த உடனே அவன் ஆலயத்தை கட்டல. ஃபர்ஸ்ட் திங் என்ன வந்தால் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை அப்புறப்படுத்துவது. அந்த ஈவில் ஸ்பிரிட்டை வந்து அப்புறப்படுத்தின பின்புதான் அவன் ஆலயத்தை கட்டுறான். அதனால முதலாவது காரியம் என்னவென்றால், அந்த நம்ம மில்லினியம் வருவதற்கு தடையாய் இருக்கிற, நமக்கு சமாதானம் வருவதற்கு, நமக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு, ஊழியமானது பலப்படுவதற்கு தடையாய் இருக்கிற ஆவிகளை அப்புறப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே தம்முடைய ராஜ்யத்தை சாபிக்கிறார். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே சாபிக்கப்படுகிறது, பின்புதான் உலகத்தில் சாபிக்கப்பட போகுது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. Behold, the kingdom of God is within you. உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் சாபிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள சாபிக்கப்படுவதற்கு தடையாய் இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் நம்முடைய ஹார்ட்டை விட்டு போகணும். அந்த ஈவில் ஸ்பிரிட் நம்முடைய ஹார்ட்டை விட்டு போனாதான் தேவனுடைய ராஜ்யம் சாபிக்கப்படும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு மிலினியமாயிருக்கும், சமாதானமாக சந்தோஷமாயிருக்கும். ஹல்லேலூயா. கணவன் மனைவி சந்தோஷமா இருப்பாங்க, பிள்ளைகள் அவளுடைய பேரண்ட்ஸோடு ஒரு மனதாக இருக்கும். ஏன்னா இந்த வீட்டில் மிலினியா இருக்கு, இவங்க ஹார்ட்ல மிலினியா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த சபையில மிலினியா இருக்கு, இங்க சமாதானம் சந்தோஷம் ஒருமனப்பாடு இருக்கு, எல்லாரும் வார்த்தையை நேசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவிதமாக தான் இந்த சபை இருக்க வேண்டும். அதன் பின்பு உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் வரும். இப்பொழுது நம்ம மத்தியில அந்த ராஜ்யம் சாபிக்கப்பட்டிருக்கிறது, மிலினியம் நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கம்மிங் டு பிரிங் ஜூஸ் இன் டு கோல்டன் ஏஜ், கமிங் டு பிரிங் இன் மிலினியம். ஃபர்ஸ்ட் திங் என்னவென்றால், அவன் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்னதாக அவன் வந்து இந்த ராஜ்யத்தை பரிசுத்தப்படுத்துகிறான், பேர்ஜி பண்ணுகிறான், சுத்திகரிக்கிறான். அதை சுத்திகரித்த பின்புதான் அவன் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறான். அப்பொழுது அவனுடைய ராஜ்யம் வந்து அது மிலினியமாக இருந்தது. தாவீது ஓபனிங் ஆஃப் தி வேர்ட் அவனுக்கு கொடுக்கிறான், நீ என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது, யார் யார் எப்படி, எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறான். அதே போல இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டு சாத்தான் எப்படி கிரியை செய்கிறார், கர்த்தர் எவ்விதமான நாலு ஜீவன்கள் மூலமாய் கிரியை செய்கிறார், எல்லாம் நமக்கு மிஸ்ட்ரி ஓபன் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. ஓபனிங் ஆஃப் தி வேர்ட். ஹல்லேலூயா. ஹி இஸ் எக்ஸ்போசிங் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் லைட் அண்ட் டார்க். இது லைட், அது டார்க். சாத்தான் எப்படி கிரியை செய்கிறார், வெளிச்சம் எப்படி இருக்கிறது, ஜீவன் தம்முடைய வார்த்தையை எப்படி அனுப்புகிறார், இதெல்லாம் முத்திரை திறந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இப்பொழுது தாவீது சாலமோனுக்கு எல்லாத்தையும் சொல்லுகிறான் என்றால், ஓபனிங் ஆஃப் தி வேர்ட். ஹல்லேலூயா. நீ எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். ஒன்னு ராஜாக்கள் ஒன்னாவது அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான்.
இத தாவீதுக்கு பின்பு இந்த அதோனியா என்கிறவன் ராஜாவாக மாறுவேன் என்று சொல்லுகிறான். அவன் தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவன் வந்து தனக்கு ஒரு சிறிய இராணுவத்தை அங்கே செய்கிறான், உற்பத்தி பண்ணுகிறான், தனிய இராணுவத்தை கொண்டு வருகிறான், அதை உருவாக்குகிறான். ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவனுடைய தகப்பன், நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை, அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான், அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள்.
இதோ தகப்பன் வந்து தாவீது, தாவீது அவனை கடிந்து கொள்ளலன்னா என்ன, அனுமதிக்கு சுத்தம் கொடுக்கப்படுது. ஆண்டவர் சாத்தானுக்கு அனுமதிக்கு சித்தம் கொடுத்திருக்கிறார், அவனுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். உலகத்தை அவன் இன்னைக்கு சீர்கட்டு வச்சிருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அனுமதிக்கு சித்தம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கு. அவனுடைய தகப்பன், நீ ஏன் இப்படி செய்வானேன் என்று கேட்கலன்னு போட்டிருக்கு. அவனுக்கு வந்து அவனை வந்து தடை பண்ணலை. அதே போல சாத்தான ஆண்டவர் தடை பண்ணலை. உலகத்தை இன்னைக்கு அவன் வந்து சீர்கட்டு வச்சிருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அனுமதிக்கு கொடுத்திருக்கிறார். பின்பு என்ன வாசிக்கிறோம் என்றால், அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான், ரொம்ப ஹேண்ட்சம் ஃபெல்லோ. தமிழ சொன்னா ஆண் அழகன், அழகன் என்று சொல்லலாம், ஆண் அழகன். அப்சலோம் ஒரு ஆண் அழகன், ரொம்ப அழகா இருப்பான், ஹெல்த் பாடி, நல்ல ஸ்ட்ராங் பாடி, நல்ல லட்சணமா இருக்கிறான். இப்ப அவனுடைய தம்பி தான் இவன், அவனுடைய தம்பியும் அழகா இருக்கிறான். சாத்தான் எப்படியாப்பட்டவன் பைபிள போட்டிருக்கு, மிகவும் அழகானவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் இவன் வந்து அழகானவனாய் இருக்கிறான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள் என்றால் என்ன அர்த்தம், அப்சலோமுடைய தம்பி, ஓன் பிரதர். அப்சலோமும் அழகானவன், இவனும் அழகானவன். சாத்தான் வந்து அழகானவன் என்று சொல்லி எசேக்கியேல் 28 அத்தியாயத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது அவன் என்ன செய்கிறான், 7 வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான், அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள்.
இப்பொழுது அவன் என்ன செய்யணும், யோவாபோடும் அபியத்தாரோடும், ஆசாரியனாகிய அபியத்தார், யோவாப் வந்து இராணுவ தலைவன், இராணுவ தலைவனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனுக்கு உதவி செய்தார்கள். ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்துவது, இதுதான் ஒரு சிஸ்டம். சாபனம் வந்து ஒரு சிஸ்டம், நம்ம வந்து ஒரு சிஸ்டம் கிடையாது. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். அவங்க வந்து ஒரு சிஸ்டம், அவங்களுக்கு சில ஏதோ கமிட்டி வச்சிருப்பாங்க. நீ வந்து டிரான்ஸ்ஃபர், அந்த பாஸரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாம் செய்கிறது அந்த கமிட்டி அதை சொல்லும். இங்கே வந்து ஒன் மேன் மினிஸ்ட்ரி, ஒன் மேன் மினிஸ்ட்ரி தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுவது. இது பரிசுத்தாவியினுடைய ஆளுகை. அவங்க அநேக பாஸரை வச்சு ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி, ஒரு கமிட்டி ஏற்படுத்தி, அவங்க வந்து அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. நீ வந்து இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போகணும். சிலரை பழி வாங்கணும்னா ரொம்ப தூரமான இடத்துல கொண்டு போடுவாங்க, மோசமான இடத்துல அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, வசதி இல்லாத இடத்துல கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதுதான் சாபனத்தில் நடக்கிற காரியம். ரோமன் கத்தோலிக்கு, ரோமன் கத்தோலிக்காக இருந்தாலும் ப்ரோடஸ்டன்டாக இருந்தாலும் அல்லது பெந்தேகோச சாபனங்கள் எல்லாமே வந்து மனுஷனுடைய ஆதிக்கம். அவங்க ஒரு சிஸ்டம், அதான் டினாமினேஷன், ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கியிருக்காங்க. நம்ம சிஸ்டம் கிடையாது. ஒரு பாஸ்டருக்கு ஒரு சர்ச்சு தான், ஒரு பாஸ்டருக்கு ரெண்டு சர்ச்சு இருக்கக்கூடாது. ஒரு பாஸ்டருக்கு ஒரு சர்ச்சு தான் இருக்கணும். இது வந்து பரிசுத்தாவியினால் அது நடத்தப்பட வேண்டும். அதுதான் சரியான முறை. இங்கே வந்து இவன் வந்து அவன் வந்து யோபோடும் அபியத்தாரோடு கூட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் அவனுக்கு உதவி செய்தார்கள். ஹி கன்ஃபர்ட் வித் ஜோப் த சன் ஆஃப் செரியா வித் அபியத்தார் த பிரீஸ்ட். இப்பொழுது நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது மூணு பேர் ஒன்று சேர்றாங்க. ஒன்று அதோனியா, ரெண்டாவது யோபு, மூணாவது அபியத்தார். இந்த மூணு பேர் ஒன்றா சேரும் பொழுது இதான் சாட்டன், சாட்டானிக் ட்ரினிட்டி, சாத்தானுடைய திருத்துவம். அதோனியா, யோப், அகித், அங்கே வந்து அந்த அபியத்தார், அந்த மூணு பேர் ஒன்று சேர்றாங்க. அதோனியா யாரு? தாவீதினுடைய மகன், அப்சலோமுடைய தம்பி, அழகானவன். பைபிள் அவிதமாக சொல்லி இருக்கு. அதம் வந்து சாட்டானுக்கு அடையாளமாக இருக்கிறார். அதோனியா வலு சர்ப்பத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. யோப இதோட அடையாளமாக இருக்கிறான் என்றால் அவன் வந்து அவன் தான் இமேஜ் டு த பீஸ்டாக இருக்கிறான். இதோ இவன் ஒரு ஆசாரியன், கள்ள தீர்க்க தரிசியாக இருக்கிறான், ஆசாரியன். அதனால சாத்தானுடைய திருத்துவம் என்ன? சாத்தான் வந்து த்ரீ ஆஃபீஸஸில் இருக்கிறான், வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்க தரிசி. இந்த மூணு காரியங்களும் அங்கே எழுதப்படுறது. இங்கே வந்து அதோனிஜா, யோபு, அங்கே அபியத்தார், இந்த மூணு பேர் அங்கே இருந்து சாலோமோனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தடை செய்ய வேண்டும் என்று அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. சாலோமோன் ராஜ்யத்துக்கு வரும்பொழுது இவனும் ராஜாவாக விரும்புகிறான். சார், அங்கே ஆண்டவர் தம்முடைய மனவாட்டியை கொண்டு வருகிற நேரத்தில் சாத்தான் உலகத்தை வந்து இதோ மிக விதமான அது அவன் பீக்கில் கொண்டு உச்சக்கட்டத்தில் கொண்டு வந்து அவன் தன்னுடைய சாபன மனவாட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். இட் இஸ் டைம் டு சாலமன் டு கம் இன் டு பவர், டு கம் ஆன் த சீன். சாலமன் காட்சியில் வர வேண்டிய நேரத்தில் சாத்தானும் காட்சியிலே வருகிறான். அதற்கு முன்னதாக வந்து ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அதனால சிங்காசனத்தை கைப்பற்றுவதற்கு இந்த த்ரீ பவர்ஸ் அங்கே ஒன்று சேருகிறது. ஒயிட் ஹார்ஸ், இது அதுக்கு பின்பு என்ன சென்றால் ரெட் ஹார்ட்ஸ், அதுக்கு மாதிரி பிளாக் ஹார்ட்ஸ், இந்த மூணு கலரும் சேரும் பொழுது இப்பொழுது சாத்தான் பேல் ஹார்ட்ஸில் வருகிறான். சாத்தான் மங்கினர் குதிரையிலே பிரயாணம் பண்ணுகிறான். அவன் எங்கன்னா ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்காக, இந்த உலகத்தை அவன் கைப்பற்றுவதற்காக அவன் பிரயாசப்படுகிறான். உலகம் வந்து அந்திகிறிஸ்து காலத்தில் வரணும். அதுக்கு தான் இந்த வைரஸ்லாம் வருது. இந்த வைரஸ்லாம் வந்து நீங்கள் பணப்பரிமாற்றம்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் நீங்கள் வந்து இதை முத்திரையை தறிக்காட்டாக போக முடியாத மாதிரி. இப்போ வேக்சினேஷன் போடலைன்னா ஷாப்பிங் பண்ண முடியாது, எந்த அடுத்த ஒரு அங்கே ஸ்டேட்டுக்கு போக முடியாது, அயல் நாட்டுக்கு போக முடியாது. இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஏற்படுது. கடைசியாக ஆன்டிகிரைஸ்ட் ரூல் வருவதற்கு தான் இதெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்த உலகத்தை கொண்டு வர்றதுக்கு, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் இவ்விதமான பிரயாசங்கள்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது அதோனிஜா விதமான பிரயாசப்பட்டு அவன் ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்காக அவன் பிரயாசப்படுகிறான். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்வதற்கு முன்னதாக, 1000 வருஷ ஆளுகை வருவதற்கு முன்னதாக, சாத்தான் வந்து இந்த உலகத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்த அவன் பிரயாசப்படுகிறான். இதுதான் ரியாலிட்டி. இப்பொழுது என்ன என்றால், அந்த ஆவிகள், தவளைக்கொப்பான ஆவிகள், 6வது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிட்டு, அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீக்கின் வாயிலிருந்து தவளைக்கொப்பான 3 ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு யுத்தத்துக்கு சேர்க்கும்படி, கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. பாருங்க, 3 ஸ்பிரிட், தவளைக்கொப்பான ஆவிகள். இது பூலோகம் எங்கில் உள்ள ராஜாக்களை எல்லாத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும், தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும். அதனால மத வல்லமை, பொருளாதார வல்லமை, அது என்ன சொன்னால் பிசாசின் வல்லமை, டெமனிக் பவர் அண்ட் பொலிட்டிக்கல் பவர், இந்த எல்லா பவரையும் இந்த 3 பவரையும் ஒன்றிணைத்து அது ராஜ்யத்தை கைப்பற்றும், உலகத்தை கைப்பற்றும்படியாக பிசாசு இன்றைக்கு பிரயாசப்படுகிறான். வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலிருந்து கள்ளத்தீசின் வாயிலிருந்து இங்க அதோனிஜா யோப் அபியத்தார் இந்த 3 பவரும் ஒன்றா சேர்ந்து சாலமன் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று, அதுக்கு முன்னதாக நம்ம ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அது பிரயாசப்படுது. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்வதற்கு முன்னதாக இந்த ஆவிகள் வந்து உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது. அது இப்பொழுது ஒன்று சேர்ந்திருக்கிறது. 3 unclean spirits லைக் ஃப்ராக்ஸ் ஃபால்ஸ் அனாய்டட் ஒன்ஸ் அட் த எண்ட் டைம் என்ற செய்தியில் என்ன சொல்லுகிறார் என்றால், தவளைகள் எப்பொழுதுமே பின்னோக்கி பார்க்குமா? A frog is an animal that always looks backward. அது என்னைக்கும் பின்னால தான் பார்க்குமா? He never looks where he is going. எங்க போறன்னு சொல்லி அது முன்னால பார்க்காது. He looks where he is coming from. எங்க இருந்து வந்தேன் என்று அது அதைத்தான் பார்க்குமா? Where was the Trinitarianism? அந்த திருத்துவம் எப்படி வந்தது? 3 unclean spirits எங்க இருந்து வந்தது? நைசாயா கவுன்சில் இருந்து வந்தது. ரோமாவில் ரோம்ல இருந்து நைசாயா என்ற இடம் இருக்குது. அங்கே கிபி 325 கத்தோலிக்க மார்க்கமானது திருத்துவ பிரமாணத்தை அங்கே கொண்டிருந்தது. அந்த பிரமாணம் தான் எல்லா சர்ச்சிலையும் இருக்கு. டிபிஎம் டிர்னிட்டி தான், கம்ப்ளீட்டா டிர்னிட்டி டிபிஎம். அவங்க என்னங்க ரோமன் கத்தோலிக்க உபதேசத்தில் இருக்கிறாங்க. எல்லா பெந்தகோஸும் டிர்னிட்டி தான், எல்லா ப்ரோட்டஸ்டன்ட் சபையிலும் டிர்னிட்டி, கத்தோலிக்கன் டெர்னிட்டி, எல்லாமே டெர்னிட்டி. அது என்ன செய்யணும், அந்த சாபனங்கள் பின்னோக்கி பார்க்குது. நீ ஆண்டவர் உன்னை முன்னால் கொண்டிருக்கிறாரா? நீ பெந்தகோஸ் சபையாக மாறி இருக்கியா? நீ ஏன் பின்னால் பார்க்க, திருத்துவத்தை பார்க்குறா? நீ முன்னால் பாரு. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். முழங்காலியாகவும் அவருக்குண்டாக முடங்கணும். இயேசுவே தேவன் என்று அறிக்கப்படணும். நீ ஏன் இன்னொரு நாமத்தை கொண்டு வாரா? வானத்தின் கீழே இயேசு கிறிஸ்து நாமமே எல்லாமே, வேற நாமம் இல்லைன்னு போட்டிருக்கு. எதுக்கு 2 நாமம் வேணும், 3 கடவுள் வேணும்? இது என்ன இது? இது எங்கிருந்து வந்துச்சு? 2 கடவுளும் 3 கடவுளும் 2 நாமமும், நமக்கு ஒரே கடவுள் ஒரே நாமம். அதெல்லாம் பாருங்க, எந்த அது எங்க திரும்புது? நான் பின்னோக்கி பார்க்குது. அவங்க முன்னோக்கி போறதில்லை, அவங்க பின்னோக்கி போறாங்க. அவங்க திருத்துவத்தை நோக்கி, நிசாயாவை நோக்கி போறாங்க. கிபி 325 அது வந்தது. ட்ரினிட்டி அங்கதான் பிறந்தது. அதுதான் ஃப்ராக் ஸ்பிரிட். இந்த ஃப்ராக் ஸ்பிரிட், தவளையின் ஆவிகள், அசுத்த ஆவிகள், இது என்ன செய்யறது என்றால் எப்பொழுதுமே அது பின்னோக்கித்தான் பார்க்கிறது. தேவர் ஆல் த டைம் எப்பொழுதுமே அது இருக்கதான் செய்து. பட் இட் வாஸ் மேனிஃபெஸ்டட் பிட்வீன் த 6th and 7th veil. அது எப்பொழுதுமே அந்த தவளைக்கொப்பான ஆவி இருக்கதான் செய்து. திருத்துவம் எப்பவுமே இருக்கதான் செய்து. ஆனால் அது இதுவரைக்கும் மேனிஃபெஸ்ட் ஆகலை. அது 6வது கோபகலசத்துக்கும் 7வது கோபகலசத்துக்கும் மத்தியில் அது வருது. இப்பொழுது நம்ம அந்த டைமில் இருக்கும். இந்த டைமில் தான் திருத்துவம் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அது இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துச்சு. இயேசுவே கத்தர்னு பிரசங்கம் பண்ணாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. அங்க திருத்துவோன்னு சொல்றாங்க. இப்ப அதிகமா அவங்க போதிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்படி போதிக்க சொல்ல, இதுக்கு பதிலாக அதை எதிர்கொள்வதற்காக இப்பொழுது சாபனங்கள் எல்லாம் டிரினிட்டிய போதிக்கிறது. இப்போ அது மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கிறது. இந்த தவளைக்கொப்பான ஆவிகள் பூலோகம் எங்கிலும் ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டு போகிறது. எல்லாம் அர்மகதோன் யுத்தத்துக்கு வழி நடத்துகிறது. அர்மகதோன் யுத்தத்துல போய் இந்த ஆவிகள் எல்லாம் அழிய போகிறது. அதன் பின்பு தேவன் தம்முடைய ராஜ்யத்தை சாபிப்பார். ஹல்லேலூயா. பைபிள் எவ்வளவு கிளியரா இருக்கிறது, நடக்க போகிற காரியத்தை ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிறார். த்ரீ அன்கிளீன் ஸ்பிரிட் கோயிங் டு பி ஜட்ஜ்டு. அது இப்பொழுது எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது. ஃபால்ஸ் பேப்டிசத்தை பிதாக்குமாரன் பசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறது. ஃபால்ஸ் பேப்டிசம், வெளிப்பாடு இல்லாம செய்யறாங்க. சொன்னதை சொல்லுமா கிழிப்பில்லை மாதிரி அவங்க வெளிப்பாடு இல்லாம அந்த ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார்கள். அது திருத்துவத்தை ஆதரிக்கிறதாக இருக்கிறது. நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், சாலமன் கமிங் ஆன் த த்ரோன், சாலமன் வாஸ் ஜட்ஜிங் த டிர்னிட்டி ஸ்பிரிட். சாலமன் இப்பொழுது டிர்னிட்டி ஸ்பிரிட்டை ஜட்ஜ் பண்ணுகிறான். அதான் அதோனிஜா, யோபு, அபியத்தார். இந்த அவன் வந்து முதலாவது அபியத்தாரை ஜட்ஜ் பண்ணுகிறான். இல்ல, முதலாவது அதோனிஜாவை ஜட்ஜ் பண்ணுகிறான். இஸ் காட் டு ஜட்ஜ் அதோனிஜா. அதோனியாவை அவன் ஜட்ஜ் பண்ணுகிறான். அதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? 34 வாசிக்கலாம்.
அங்கே ஆசாரியனாக சாதோக்கும் தீர்க்கதரிசியாக நாத்தானும் அவனை
26 வாசிக்கலாம்.
ஆனாலும் உமது அடியானாக என்னையும் ஆசாரியனாக சாதோக்கையும் யோய்தாவின் குமாரனாக பெனாயாவையும் உமது அடியானாக சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை.
சரி, அந்த அடியாத்துல நான் பின்னால வாசிக்கும் பொழுது என்ன, அதோனிஜா வருகிறான். அதோனிஜா அபிஷாக்கை வியாகம் பண்ணிய மொழியாக கேட்க வருகிறான். வசேபால்ட்ட வருகிறான். வசேபால் வந்து அதை சாலமனுக்கு சொல்லும் பொழுது ஏன் வந்து அபிஷாக்க கேட்கிறா, எல்லாத்தையும் ராஜபாரத்தையும் கேட்க வேண்டியது தானே சொல்லி, அவன் வந்து தன்னுடைய ஆத்துமாக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறான். வெனையா அவன் மேலே விழுகிறான். அங்கே வந்து அதோனிஜாவுக்கும் முடிவு ஏற்படுது. அதோனிஜா அதான் என்ன சொல்றால், அவன் தான் அதோனிஜா வலு சர்ப்பத்துக்கு அடையாளமாக இருக்கிறான். அதன் பின்பு அபியத்தார், அபியத்தார் ராஜாவாக இருக்கிறார். 26
நினைக்கிறேன். அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனந்தத்திற்கு போய்விடு. நீ மரணத்துக்கு பாத்திரவானாய் இருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான்.
சரி, அபியத்தாரை பார்த்து நீ வந்து எங்க சேர்ந்துகிட்ட, தாவீதை விட்டு நீ அதோனிஜாவுக்கு போயிட்ட, அதனால் நீ என்னன்னா உன்னுடைய சொந்த ஊருக்கு பேரு, உனக்கு ஊழியம் கிடையாது, ஆசாரிய ஊழியம் கிடையாது, ஆனதோத்துக்கு பெயரு. ஏனென்றால் உன்னை நான் கொலை செய்ய மாட்டேன். காரணம் என்னவென்றால், நீ தாவிதோடு கூட சேர்ந்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்திருக்கிறார். அதனால் நான் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. சில ஆத்மாக்கள் கற்று ஊழியத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருப்பாங்க, அவங்க பின்வாங்கி போகிறாங்க, அவங்கள நம்ம ரொம்ப குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து நல்ல காரியங்கள்லாம் செய்திருக்கிறாங்க, ஊழியத்தில் உதவியாக இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ அவங்க கத்தரை விட்டு போயிச்சாங்க, அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்கள அப்படியே விட்டுற வேண்டியது தான், நலம் போலும் சொல்ல முடியாது. ஆனால் இது அந்த அபியத்தார் வந்து அவன் தாவீதோடு உடன்படிக்கை பெட்டியை சுமந்திருக்கிறான். ரொம்ப காலமாக தாவீதோடு இருந்திருக்கிறான். இப்பொழுது ஏதோ ஒரு புத்தியில் அவன் அதோனிஜா பக்கம் போயிட்டான். இதனால் நீ செய்த தவறு தான், நீ வந்து ஊழியம் கிடையாது, நீ போயிரு, உனக்கு ஊழியம் கிடையாது, சும்மா நீ வந்து என்ன செய்து சுற்றிக்கிட்டே இரு. நீ ஒரு சபையை சாபிக்க முடியாது, உனக்கு அந்த கிருபை இல்லை, நீ வந்து சுற்றிக்கிட்டே இரு அப்படின்னு ஆகிப்போகுது. அது ஒரு மோசமான ஒரு நிலைமை. ஊழிய ஒரு பாஸ்டருக்கு வந்து சர்ச் இல்லாமல் சும்மா வந்து இருக்கிறது அது இல்லை. அது வந்து என்னது, விசுவாசியாகவும் இல்லை, பாஸ்டராகவும் இல்லை. கேட்டால் நான் ஊழியக்காரர், ஊழியக்காரர்னா சபை இருக்கா, ஆத்மா இருக்கா, நீ மேய்ப்பண்ணா ஒரு 10 ஆடாவது இருக்காண்டாமா, ஒரு ஆடு இல்லாமல் எப்படி மேய்ப்பனாக மாற முடியும்? அதே மாதிரி பொசிஷனில் அவன் போயிட்டான். அதன் பின்பு இப்போ என்ன ஆகுறது என்றால், அந்த முதல்ல அதோனிஜா, ரெண்டாவது அபியத்தார், மூணாவது யோப். இந்த யோபை குறித்து 34 வாசிக்கலாம்.
அப்படியே யோய்தாவின் குமாரன் பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்திரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான்.
யோபு பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொள்கிறான். அப்பொழுது வாசித்த வசனம் வந்து கரெக்ட் இல்லை, நான் வந்து சரியாத வசனத்தை நோட் பண்ணி வைக்கல, வயல பார்க்கணும்னா டைம் ஆகும். அதனால அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், யோபு வந்து இங்க அதோனிஜா கொலை செய்யப்படுகிறான், அபியத்தார் வந்து ஆசாரிய ஊழியத்தை விட்டு எடுக்கப்பட்டாய் விட்டது, பயந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை வந்து பிடிக்கிறான், தனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிட்டான். முக்கூட்டு உடன்படிக்கை, டிரினிட்டி ஸ்பிரிட், ஃப்ராக் ஸ்பிரிட், சாலமோனுடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வதற்காக வருகிறது. சாலமோன் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னதாக இவங்க சிங்காசனத்தை பிடிக்க வர்றாங்க. இவர் ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. யோபுக்கு தாவீது ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், அவனை வந்து டோன்ட் ஃபார்கெட் ஜோப், ஏனென்றால் அவன் குற்றம் இல்லாத ரத்தத்தை சிந்தி இருக்கிறான். அதனால நீ அவனை சும்மா விடாத, பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொள்கிறான், அதை விட்டு நீ வெளியே வா அப்படின்னு பெனாயா சொல்லுகிறான். ஆனாலும் அவன் வரமாட்டேன் என்று சொல்லுகிறான். அவன் அங்கே கொலை செய்யப்பட்டான். அந்த யோபு எதுக்கு அடையாளமாக இருக்கிறான் என்றால், அவன் அமெரிக்காவுக்கு அடையாளமாக இருக்கிறான். அதாவது இது வந்து பாஸ்டர் அவருடைய நாலேஜில் செய்கிறாருன்னு நினைக்காதுங்க, பைபிளுக்கு டேலி ஆகுது, இது தேவண்டே சிந்தை. அதனால் யோபு எதுக்கு அடையாளமாக, ப்ரோட்டஸ்டன்ட் சபைக்கு அடையாளமாக இருக்கிறான். அமெரிக்கா ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரி, 1776 அமெரிக்கா ஸ்தாபிக்கப்பட்டது. ஜார்ஜ் வாஷிங்டன் அதுக்கு காரணமாக இருந்தார். அவங்க வந்து அமெரிக்காவை அங்க ஸ்தாபித்து இது ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரியா இருக்கணும்னு நினைச்சாங்க. அது கத்தோலிக்க நாடு கிடையாது. பின்பு கத்தோலிக்க அங்க வந்தது, கெனடி காலத்துல கத்தோலிக்க வந்தது. கெனடி வந்து முதலாவது கத்தோலிக்க பிரசிடென்டாய் மாறினார். அதன் பின்பு கத்தோலிக்க அங்க வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்து விட்டது. ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரி இப்பொழுது வாடிகனோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டது. அதுதான் அங்க மிஸ்டேக். தாவிதோடு கூட தான் இவன் இருந்தான். அந்த யோபு தாவிதோடு இருந்தான், கடைசி நேரத்தில் அதோனியா கூட சேர்ந்துக்கிட்டான் லாஸ்ட் டைம்ல. அதே போல இப்ப அமெரிக்கா வந்து கடைசி நேரத்தில் அது வாடிகனோடு கத்தோலிக்க மார்க்கத்தோடு ஐக்கியப்பட்டு விட்டது. கெனடி காலத்துக்கு பிறகு அது ஐக்கியப்பட்டு விட்டது. அது கத்தோலிக்கத்தோடு கத்தோலிக்கத்தை ஆதரிக்கிறதாக மாறிவிட்டது. அதனாலே அமெரிக்கா தான் மிருகத்துக்கு சொருபத்தை ஏற்படுத்துகிறது. வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் ஏற்படுத்தி மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யும்படியான சத்துவத்தை அதுக்கு கொடுத்தது என்று பைபிளில் வாசிக்கிறோம். இமேஜ் டு த பீஸ்ட், அமெரிக்கா இமேஜ் டு த பீஸ்டாக மாறிவிட்டது. அது கத்தோலிக்க மார்க்கத்தோடு கடைசியில் அது சேர்ந்து விட்டது. அதுதான் இந்த யோபுக்கு அடையாளமாக இருக்கிறான். அதனால நீ அவனை சும்மா விடாத, டோன்ட் ஃபர்கெட் ஜாப், அவன் செய்த பாவத்துக்கு நியாய தீர்ப்பு நீ கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் தாவீது சாலமோனுக்கு சொல்லியிருந்தார். அதனால என்ன ஏற்பட்டது என்றால், தகப்பனார் சொன்னபடி அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல அமெரிக்கா வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். அமெரிக்காவுக்கு எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும், 7வது தரிசனத்தை பெற பெறாம பார்க்கும் பொழுது நான் ஒரு பெரிய வெளிச்சத்தை கேட்டேன். அப்பொழுது நான் திரும்பி பார்க்கும் பொழுது அமெரிக்கா வந்து இடிபாடுகளும் புகைக்காடுமாய் இருந்தது. உலகம் அழிவதற்கு முன்னதாக அமெரிக்கா அழிய வேண்டும். உலகம் அர்மகதோன் யுத்தத்தில் அழியும், அதற்கு முன்னதாக அமெரிக்கா அழிய வேண்டும். முதலாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் தண்ணிக்குள்ள போகும். பின்பு அமெரிக்கா மேல ரஷ்யா ஆட்டம் பாம்பை போட்டு அதை அழித்து போடும். அதன் பின்பு என்ன சென்றால் உலகமே அழியும். வாடிகன் பட்டணம் உலக அழிவுக்கு முன்னதாக அழிக்கப்பட வேண்டும், அமெரிக்கா அழிக்கப்பட வேண்டும், பின்பு உலகம் முழுசும் அழிக்கப்பட வேண்டும். பாவம் நிறைந்த இந்த உலகத்தை தேவன் வந்து அக்கினினாலே அழிக்கப் போகிறார். ஆமென். அதன் பின்புதான் மில்லினியம் உருவாகும். சாலமோனுடைய ராஜ்யம் அதற்கு பின்புதான் வரும். முதலாவது அவன் என்ன செய்கிறான் என்றால், இவங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்த, அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிறான். அதன் பின்பு அவன் ஆலயத்தை கட்டுகிறான். பின்பு கோல்டன் ஏஜ் வருகிறது. பின்பு அங்க மில்லினியம் வருகிறது. ஹல்லேலூயா. கடைசியா இன்னொரு ஸ்பிரிட் இருக்கிறது, அதுதான் சிமேயாய். 4 இஸ் த நம்பர் ஆஃப் டெலிவரன்ஸ். 4 என்பது அது விடுதலையா இருக்குது. 4வது நாள் தான் லாசர் உயிரோட வந்தான். அதெல்லாம் ஆண்டவர் 4வது நாளிலே அங்க டெலிவரன்ஸ் கொடுத்தார். 4 வந்து 4 இஸ் த நம்பர் ஆஃப் டெலிவரன்ஸ். இங்க 3 ஆவிகளை பார்த்துட்டோம், இன்னொரு ஆவி இருக்கிறது, அதுதான் வந்து சிமேயின் ஆவி. இது வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் கிடையாது, இவ்விதமான ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டோட அது ஈடுபடல. இது தனிப்பட்ட பரவமான ஒரு மிஸ்டேக். Another one is father told him, don't forget Simei. Simei-ய வந்து நீ மறந்துடாத. அவன் ட்ரினிட்டி ஸ்பிரிட்டோடு கூட ஐக்கியம் இல்லை. யோ பதோனிஜா அபியத்தாரோடு அவன் சேரவில்லை. இது தனிப்பட்ட பிரகாரமான ஒரு மிஸ்டேக். இதுதான் சிமேய். He was not a part of this political. இவன் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்பிரிட்டோடு சேரலை. ஆனா இவன்ட வேற தப்பு இருக்குது. என்னன்னா, தாவீதை தூசித்தான். 2 Samuel 16:5 அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம்.
தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமே என்னும் பேருள் ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து.
இதோ ஒரு மனுஷன் சிமேய், அவன் தூஷித்துக் கொண்டு நடந்து வருகிறான். ரொம்ப மோசமா திட்டுகிறான். 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
சீமேய் அவனை தூஷித்து, ரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ.
ரத்த பிரியனே, தவ் பிளட்டி மேன் அண்ட் தவ் மேன் ஆஃப் பேலியால். இத பேலியால் என்று அவனை அவ்வளவுதமா தூசிக்கிறான். தூசித்து என்ன செய்கிறான் என்றால், கல்ல போடுகிறான், மண்ணள்ளி போடுறான். இவ்விதமாக அவன் தூசித்துக் கொண்டு கல்ல பொறுக்கி போட்டு மண்ணள்ளி போட்டுக்கிட்டு போறான். அப்பொழுது அபிசாய்க்கு என்ன சொல்கிறான் என்றால், இவனை வந்து ஒரு செத்த நாய், இதை ஒரே வெட்டா வெட்டிடலாமா? இல்லை, ஆண்டவர் அவனை தூசிக்க முடியாது சொல்லியிருக்கிறாரு, நல்லா தூசிக்கட்டும். அவன் தூசித்தது நிமித்தமா ஆண்டவர் என்னை சிங்காசனத்துக்கு கொண்டு வருவார். ஆமென்.
ஆமென்.
ஒருத்தர் நம்மளை ரொம்ப மோசமா பேசுறாங்களா, நல்லா பேசட்டும், அதனால நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. எவ்வளோ பேசுகிறாங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம். அதனால் அவன் நல்லா தூசிக்கட்டும், வெட்டுரு அப்படி என்று தாவீது சொல்லுகிறான். அதனால் அவன் என்ன செய்கிறான், அப்படி அவனை ஒன்றும் செய்யாதனால இன்னும் அதிகமாக கிரியை செய்கிறான். 13வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து, அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான்.
கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டு வந்தான். Cast, threw stones at him and caused dust. மண்ணள்ளி போடுவது, கல்ல தூக்கி எறியறது. யாரு? தாவீது. அவனுடைய பலவான்கள்லாம் போறாங்க. அவ்வளோ தைரியமா சொல்றான். என்னன்னா, இப்பொழுது தாவீது ரிஜெக்டட் கிங்கா இருக்கிறான். அப்சலோம் வந்து ராஜ்யத்தை கைப்பற்றிட்டான். இப்பொழுது வெறுங்காலா போய் கொண்டிருக்கிறான். ரிஜெக்டட் கிங், புறக்கணிக்கப்பட்ட ராஜாவா இருக்கிறான். இவனுக்குள்ள ஏற்கனவே விரோதம் இருக்குது, நிறைய விரோதத்தை வச்சிருக்கிறான். ஆனால் அந்த விரோதத்தை என்ன செய்கிறான் என்றால், அதுக்கு வெளிப்படுத்த வேண்டிய சமயம் கிடைக்கல. அது என்னென்றால், தாவீது சிங்காசனத்தில் இருக்கிறான், பவரில் இருக்கிறான், ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது தாவீதுக்கு பவர் போய்விட்டது, ராஜ்யம் வந்து அப்சலோம் கைப்பற்றி விட்டான். ஆனால் இப்பொழுது வெறுங்காலோடு கூட போய்கொண்டிருக்கும் பொழுது புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக அவன் பவரை இழந்து விட்டான். அதனால் இந்த டைமில் வந்து மனசில் இருக்கிற விரோதத்தெல்லாம் இப்போ வெளிப்படுத்திட்டான். சிலர் வந்து என்ன சொன்னால், ஒரு பிரதர் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால் அவர் என்ன செய்கிறாரு, ஃபோனில் பேசுகிறாரு. ஏன் பிரதர், நீங்கள் நேராக வாங்க அல்லது நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நம்ம பேசலாம் அப்படின்னா. எனக்கு உங்கள்கிட்ட நேரடியாக பேசக்கு பயமாக இருக்குது. இவ்வளோத்துக்கும் அவர் பேங்கில் பெரிய ஆஃபீஸர், நிறையா சம்பளம் வாங்குறார். அவர் என்ன செய்கிறாரு, 10 வருஷமாக சர்ச்சுக்கு வர்றாரு, நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவங்க ஒய்ஃபும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. அப்படி இருந்தவங்க திடீர்னு என்ன பிசாசு ஆவி அவங்களுக்குள்ள வந்து அங்கே வந்து உங்கள்கிட்ட நேராக பேச தைரியம் இல்லைங்கிறார். நான் அவரை விட சாதாரண ஆள், அவர் பெரிய போஸ்டில் இருக்கிறார், ஆனால் என்கிட்ட பேசக்கு தைரியம் இல்லைங்கிற, அதனால தான் ஃபோனில் பேசுகிறார். ஃபோன்லன்னா நம்ம இஷ்டமாக பேசிக்கலாம், நேரடினா பேச முடியாது. சில ஆவிகள் அந்த மாதிரி செய்யும். இந்த ஆவியை பயந்த ஆவி தான், தைரியம் இல்லை, ஆனாலும் உள்ளுக்குள்ளே இருக்க விரோதத்தை அது கொப்பளிக்குது. சாலமன் டவுன் ஆயிருக்கிறான், இல்ல தாவீது டவுன் ஆயிருக்கிறான், டிக்ளைன்ட். அவன் இப்பொழுது கீழே இறங்கிட்டான், மேல இருந்தவன் கீழே விழுந்து விழுந்துட்டான், சிங்காசனத்தை இழந்து போய்விட்டான். இந்த நேரத்துல தான் பேச முடியுமே ஒளி. அவன் சிங்காசனத்தில் இருக்க சொல்ல பேச முடியுமா? பேச முடியாது. இதுதான் சிமேயாவி. சிமேயாவி எப்போ அது மேனிஃபெஸ்ட் ஆகும்? நம்ம எப்போ வீழ்ச்சி அடைகிறோமோ, எப்போ நம்ம கஷ்டத்துல போகிறோமோ, பண வசதி இல்லாம டவுன் ஆகிறோமோ, அந்த நேரத்தில் இந்த ஆவிகள் மேலே ஏறிடும். நம்ம நல்ல மாதிரி ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த ஆவிகள் பேசாம அமைதியா இருக்கும். நம்ம சொந்தத்தில் இருக்கவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லா வசதி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப டவுன் ஆகி பண வசதி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆகும் பொழுது, உங்களுடைய ஃபேமிலி டவுன் ஆகும் பொழுது அவங்க இஷ்டமாக பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க நல்ல மெம்பர்ஸாக இல்லை, அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்போதான் வெளிப்படுத்துவாங்க. இவன் தாவீதை நேசிக்கவில்லை, இவன் தாவீதை பகைக்கிறான். தாவீது வேடு கடையாளமாயிருக்கிறான். நம்ம வேடை நேசிக்கிறோம், எத்தனை பேர் வேடை நேசிக்கிறோம்? இவன் வேடை நேசிக்கல. He never loved the word. He hated David all along. அவன் தாவீதை பகைக்கிறவனாயிருக்கிறான். ஆனா என்ன செய்யறது, அதை வந்து வெளிப்படுத்த முடியல. இப்பொழுது வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. இஷ்டமா பேசுறான். தாவீது அவனுக்கு அனுமதிக்கு சித்தம் கொடுத்துட்டான், அவன் பேசட்டும் அப்படின்னு சொல்லுகிறான். இவ்வளவு நாளும் தாவீது ராஜ்யத்திலாம் இருக்கிறான். தாவீது தான் வந்து ராஜ்யத்தை நடத்தி அவங்க அந்த ஜனங்களை பாதுகாத்து வருகிறான். அவனுடைய ராஜ்யத்துல எல்லா விதமான சிலாக்கியத்தையும் பெறுகிறான். இவனுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத ஆவி என்ன செய்யறது என்றால், இப்பொழுது அது வெளிப்படுத்தப்படுகிறது. தாவீது என்ன சொல்லிட்டான், அவனை ஒண்ணும் செய்யாதங்க, அவனை அப்படியே விட்டுருங்க, அவன் நல்லா தூசிக்கட்டும், அது நிமித்தமா ஆண்டவர் என்னை மறுபடியும் சிங்காசு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சிலர் நம்மை தூசிக்கலாம், அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப டவுன்ஃபாலாக இருக்கும். நம்ம டவுன்ஃபாலாக இருக்கிற நேரத்தில் ஜனங்கள் இஷ்டமாக பேசுவாங்க, ஆனால் கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்கிறார், அது அவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. பின்பு நம்ம ரிச்சாக மாறிடுவோம். ஏதோ நமக்கு பவரில் வந்துடும் பொழுது, அதிகாரத்தில் வரும் பொழுது, அந்த நேரத்தில் இந்த ஆவிகள் என்ன செய்யும், அந்த தூசித்த ஆவியை வந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்க வரும். ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாவார்கள். பாஸ்டர் வந்து சாதாரண ஆள் தான், ஆனால் ஆண்டவர் அவரை அழைச்சிருக்கிறார். அவருக்குள்ள ஒரு விசேஷித்த அந்த அழைப்பு அனாய்டிங் இருக்கிறது. இப்பொழுது அவர் டவுன் ஆகிருக்கிறாரு, அதனால அவருக்கு விரோதமாக நம்ம பேசலாமா? அந்த அந்த விழிப்புணர்வு தேவை. அந்த காலிங் அனாய்டிங் மேலே அங்கே ஒன்று தாவீது மேலே அனாய்டிங் இருக்கிறது. தாவீதே ஆண்டவர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த காலிங் அந்த அனாயிட்டிங்கை ரெக்கனைஸ் பண்ணாதபடி இவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் டிக்ளைன் ஆகும் பொழுது, வீழ்ச்சி அடையும் பொழுது அவனுக்கு விரோதமாய் பேசுகிறான். திருப்பி பவர்ல வரும் பொழுது திருப்பி வந்து சரணடைகிறான். இதுதான் சிமேயி ஆகி. 2 Samuel 19:15 வாசிக்கலாம்.
ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ணி கில்கால் மட்டும் வந்தார்கள். பகூரியும் ஊரானான பென்யமீனன் ஆகிய கேராவின் மகன் சீமேயும் தீவிரித்து யூதா
மனுஷரோடு அப்சலோம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். அப்சலோம் ஒரு நாள் கூட ராஜாவா இருக்க முடியல, சிங்காசனத்தை கைப்பற்றினான், ஒரு நாள் கூட ராஜாவா இருக்க முடியல. தாவீது மறுபடியும் மக்னாயிலம் இருந்து எருசலேமுக்கு வரும் பொழுது இதோ அவன் வந்து திருப்ப ராஜா சிங்காசனத்துக்கு வருகிறான். ரிஜெக்டட் கிங்கா இருந்து திருப்பி ராஜாவாக வருகிறான். இயேசு கிறிஸ்து கல்வாரியில சிலுவையை தூக்கி கொண்டு போகும்பொழுது ரிஜெக்டட் கிங்கா இருந்தார், புறக்கணிக்கப்பட்ட ராஜா. தாவீது எந்த மலையில நடந்து போனானோ அதே மலையில தான் ஆண்டவர் சிலுவையை தூக்கி கொண்டு போனார். ஜனங்கள் எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணினார்கள். இந்த சிமேயி போல தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள நீ எழுப்பு கட்டுவேன்னு சொன்னாயே, இப்பொழுது நீ சிலுவை விட்டு இறங்கி வா. மற்றவர்களை ரச்சித்தான், தன்னைத்தானே ரச்சித்துக் கொள்ள திராணி இல்லை. எல்லாரும் நிஜம் உதட்டை பிதுக்கி அவள் துப்பி என்ன செஞ்சாங்க, அவங்க இயேசுவை நிந்தித்தார்கள், சிமேயை போல நிந்தித்தார்கள். ஏனென்றால் அவர் ரிஜெக்டட் கிங் ஆயிருக்கிறார். அவர் கல்வாரியில ரிஜெக்டட் கிங் ஆயிருக்கிறார். அதே போல இந்த சிமேயி வந்து அங்க ரிஜெக்டட் ஆகும் பொழுது, தாவீது ரிஜெக்டட் ஆகும் பொழுது இஷ்டமா தூசிக்கிறான். அவன் அங்கு அவன் ஒரு செல்வாக்குள்ள மனுஷன். 17 வசனத்தை வாசிக்கலாம்.
அவனோடு பெனியமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோடு கூட
சரி போதும் அவனோடு கூட 1000 பேரை ஒன்னு சேர்க்கிற அளவுக்கு அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சாதாரண ஆள் கிடையாது. 1000 பேர் அவன் கூப்பிட்டா வர்றாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதனால்தான் அவனுக்கு அகங்காரம் இருக்கு. அவன் அது அரசியல் அப்படிதான். கொஞ்சம் பேர் அவங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னா அவனுக்கு அகம்பாவம் வந்துடும். அகம்பாவம் வந்து வீண் சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. நமக்கு அதை விட பெரியவர் ஆண்டவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்க காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற பெரியவர். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அந்த அந்தெல்லாம் அந்த வெளிப்பாடெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. கொஞ்சம் பேர் சேர்ந்தோன்னா அவர் பெரிய ஆளாயிருந்தார். ஒரு அரசியல் செல்வாக்கோடு பெரிய ஆளாக வந்து நம்மளை சவால் பண்ண வருவார். நம்மளை சவால் பண்ண முடியுமா? அவனுக்குள்ளே இருக்கிற காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. ஒரு காலும் ஜெயிக்க முடியாது. நம்முடைய ஃபெய்த்து சரியாக இருந்தால், நம்முடைய வெளிப்பாடு சரியாக இருந்தால் சாத்தான் நம்மளை வேர்கொள்ள முடியாது. வெளிப்பாடு இல்லைன்னா அவங்ககிட்ட போய் நம்ம சரணடைய வேண்டியது வரும். 1000 பேர் அவங்க கூட வர்றான். இப்பொழுது தாவிட்டு வந்து மன்னிப்பு கேட்குறான். அன்றைக்கு நான் செய்த தவறை மன்னிக்கிடு. பாருங்க, பவர் வர சொல்ல மன்னிப்பு கேட்பான். பவர் இழக்கும் பொழுது அவன் தூசிப்பான். இதுதான் சிமேயாவி. அதனால என்ன தாவி அவங்க அபிசாயி கொல்லணும்னு நினைக்கும் பொழுது, இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கிறேன், அவனை கொல்ல வேண்டாம். இவன் யாரு? மேக் பிலீவர். இவன் வந்து மேக் பிலீவர், பாவன விசுவாசி. நாட் அ ட்ரூ பிலீவர், நாட் அ ஜென்யூன் பிலீவர், பட் ஹீஸ் அ மேக் பிலீவர். இவன் ஒரு பாவன விசுவாசி. நேரத்துக்கு நேரம் மாறிடுவான். ஸ்டெடி மைண்டா இருக்க மாட்டான். இவன் வந்து என்ன சொல்ல, இப்பொழுது வந்து தாவீது சிங்காசனத்துக்கு மறுபடியும் வரும் பொழுது மன்னிப்பு கேட்டுட்டான். தாவீதும் வந்து உன்னை நான் சாகடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படி அவனுக்கு ஆணையிட்டு கொண்டான். ஆனால் சாலமன்ற சொல்லுகிற, அவனை சும்மா விடாது. டோன்ட் பார்கெட் சிமேயி. சிமேயே நீ மறந்து போகாத. அவன் என்னை கொடிய தூசணமாய் தூசித்தான். பாருங்க, 4வது ஸ்பிரிட் வந்து சிமேயி. முதல் 3 ஸ்பிரிட்டுக்கு முடிவை ஏற்படுத்தியாச்சு. இப்பொழுது 4வது ஸ்பிரிட்டுக்கு முடிவை ஏற்படுத்தினாதான் கோல்டன் ஏஜ் வரும். அல்லது கோல்டன் ஏஜ் வராது. அல்லது டெம்பிளை கட்ட முடியாது. டெம்பிளை கட்ட வேண்டுமென்றால், தேவாலயத்தை கட்ட வேண்டுமென்றால், இந்த ஆவிகள் எல்லாத்துக்கும் முடிவு ஏற்பட வேண்டும். அவன் கோல்டன் ஏஜை கொண்டு வர வேண்டுமென்றால் 4வது ஆவி சிமேயி. இந்த சிமேய்க்கு முடிவை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் சாலமனுக்கு ஆண்கள் ஸ்தாவி சொல்ல, நீ வந்து ஞானம் உள்ளவன், அவனை எப்படி டீல் பண்ணணும்னு உனக்கு தெரியும். நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஞானம் உண்டு. சாலமனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது என்ன செய்கிறான்? சிமேயை கூப்பிடுகிறான். 36 வசனத்தை வாசிக்கலாம். 36 வசனம்.
பின்பு ராஜா சீமையை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தானே குடியிரு. நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்போது உன் ரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமா அறிந்து கொள் என்றான்.
அடுத்த வசனத்து.
சீமை ராஜாவை பார்த்து, அது நல்ல வார்த்தை, ராஜாவாகிய ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமை அநேக நாள் எருசலேமிலே குடியிருந்தான்.
சரி பாருங்க, இவனுக்கு என்ன சொல்லுகிறான், நீ வந்து எருசலேமில ஒரு வீடை கட்டி அங்கே இருக்கணும். கிதோரான் ஆற்றை தாண்டி நீ என்னைக்கு போனியோ அன்னைக்கு நீ சாகவே சாவாய். நல்ல, இது நல்ல வார்த்தைன்னு அவனே சொல்லிக்கிட்டான். அதே போல எருசலேமில் ஒரு வீட்டை கட்டி அவன் அங்கே இருக்கிறான். எருசலேமை விட்டு நீ போகக்கூடாதுன்னு சொல்லுகிறான். இது என்னது? வேட் டெஸ்ட். இந்த பாவன விசுவாசிக்கு என்னன்னா ஒரு வேட் டெஸ்ட் வைக்க வேண்டியிருக்கு. வேட் டெஸ்ட், வார்த்தை பரிசோதனை. ஆண்டவர் வேட் டெஸ்ட் வைக்கிறார். சாலமன் ஞானமுள்ளவன், தேவ ஞானத்தை உடையவனாயிருக்கிறான். சிமேயை உடனடியாக கொலை செய்யலை. அவனுக்கு ஒரு வேர்ட் டெஸ்ட் வைக்கிறான். அந்த வேர்டை அவன் ஃபாலோ பண்ணுகிறானான்னு பார்க்குறான். நீ எருசலேமில் ஒரு வீடை கட்டி அங்கே இரு. 3 வருஷம் அவன் இருந்தான். 4வது வருஷம் வரும் பொழுது அவனுடைய வேலைக்காரர்கள் ஓடி போனார்கள் என்று கேள்விப்படும் பொழுது அவன் அதெல்லாம் மறந்துட்டான். இப்பொழுது சொன்ன வார்த்தையை மறந்துட்டு அவன் கிதரோன் ஆற்றை தாண்டி காத்து ஊருக்கு போய் அந்த வேலைக்காரனை அழைத்து கொண்டு வந்தான். இந்த செய்தி சாலமனுக்கு போய்விட்டது. போன பிறகு சாலமன் அவனை கூப்பிடுகிறான். இயேசு கிறிஸ்து பவனி போகும் பொழுது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா, லாசருவை உயிரோடு எழுப்பினார், இப்படி எல்லாம் ஆண்டவரை புகழ்ந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் ஹாலில் இயேசு கிறிஸ்து நிற்கும் பொழுது, பிலாத்தினுடைய நியாயஸ்தலத்தில் அவர் நிற்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் கேட்டால், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், க்ரூசிஃபை ஹிம் என்று அவங்க சத்தம் போட்டாங்க. அதே அது சிமேயி ஆவி மறுபடியும் அங்கே வந்துட்டு, முதல்ல ஓசன்னான்னு சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு உள்ளதாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சிலுவையில் அறையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிமேயி மறுபடியும் வேலை காமிச்சிட்டான், அவன் வந்து சாலமனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அந்த அவன் வந்து கிதரோன் ஆத்தை தாண்டி அவன் காத்து ஊருக்கு போகும் பொழுது இதை கேள்விப்பட்ட உடனே சிமேயை கூப்பிடுகிறான். என்ன சொன்னா, உனக்கு ஒரு டெஸ்ட், வேட் டெஸ்ட் கொடுத்த, நீ வேட ஃபாலோ பண்ணுவியா, ஃபாலோ பண்ண மாட்டா, நீ மேக் பிலீவர், கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பா, கொஞ்ச நாளைக்கு சேட்டப் பண்ணுவா, கீழ்ப்படிய மாட்டா, நீ மேக் பிலீவர், ட்ரூ பிலீவர் கிடையாது, நீ வேட் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்ட. யூதாஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டான், வேர்ட் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். ஆனால் பேதுரு ஃபெயில் ஆனாலும் அவன் வந்து மனங்கசந்து அழுதான். யூதாஸ் ஃபெயிலியர் ஆகி அப்படியே நான்கு கொண்டு செத்தான், அவன் வந்து மனம் திரும்பவில்லை. ஆனால் பீட்டரும் ஃபெயில் ஆனா, நீ என்னை மறுதளிப்பாய், சேவல் கூறக்கும் நான் மூன்று தரம் மறுதளிப்பாய், அவன் ஃபெயிலியர் ஆயிட்டான், அந்த டெஸ்ட்ல ஃபெயிலியர் ஆயிட்டான். ஃபெயிலியர் ஆனாலும் அவன் திருப்பி மனங்கசந்து அழும் பொழுது அவன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அந்த கல்லறையை நோக்கி பார்க்க போனான். கர்த்தர் அந்த பேதுருவோடு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா என்று மூன்று முறை கேட்கும் பொழுது அவன் நேசிக்கிறேன் என்று அவன் சொன்னான். அவன் வந்து அவன் சரியா வேர் டெஸ்ட் அவன் ஃபெயிலர் ஆனவன், மறுபடியும் அவன் வந்து பாஸ் ஆயிட்டான், பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டாங்க, ஏதோ ஒரு பாடம் அரியர் ஆகி போச்சு. ஆனாலும் அதை அப்படியே விடாதபடி திருப்பி எழுதுறது, திருப்பி எழுதி பாஸ் ஆகி டிகிரியை வாங்கிறது. சிலர் வந்து அப்படியே விட்டுருவாங்க, இவன் அப்படியே விட, அந்த பேதுரு விடலை, அந்த அரியரை வந்து எழுதி அவன் பாஸ் ஆயிடுச்சான், டிகிரி வாங்கிட்டான், அப்போ சில பட்டத்தை சுதந்திரித்து கொண்டான். ஆனால் யூதாஸ் காரியத்தோ அதை இழந்து போனான், மனம் திரும்பலை. அவன் ஒரு மேக் பிலீவர், ஒரு பாவனை விசுவாசி, யாருமே அவனை சந்தேகப்படலை, அவ்வளோ அருமையாக நடந்துக்கிட்டான், நல்ல பிள்ளை போல நடந்துக்கிட்டான், ஒருத்தனும் சந்தேகப்படலை. நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் அப்படின்னு சொல்லும் பொழுதும் சந்தேகம் வரல. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு இயேசு சொல்லும் பொழுது யாருமே யூதாஸ் மேல சந்தேகப்படவே இல்லை, அந்த அளவுக்கு அவன் பாவனை செய்கிறவனாய் இருந்தான். இந்த சிமேயினுடைய ஸ்பிரிட் அவிதமான பாவனை செய்கிற ஆவி. அவன் மன்னிப்பு கேட்டான், இப்பொழுது வேட் டெஸ்ட் வைக்கும் பொழுது வேட் டெஸ்ட்ல ஃபெயிலியர் ஆகிட்டான். நீ இங்கே தான் வீடை கட்டி இருக்கணும், கிதரோன் ஆட்டை தாண்டக்கூடாது, இப்பொழுது அவன் தாண்டி விட்டான், அவன் ஃபெயில் ஆயிட்டான். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க, ஆண்டவர் அவங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார், 40 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. கடைசி ஃபைனல் டெஸ்ட், இடையில சின்ன சின்ன பரீட்சை செமஸ்டர், கடைசியில முக்கியமான பரீட்சை அதான் காதேஸ் பண்ணா, அந்த காதேஸ் பண்ணாலும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார். டெஸ்ட் பண்ணும் பொழுது எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்க. நான் படிக்கும் பொழுது 11th, அந்த காலத்தில் 11th, இப்போல்லாம் 11th கிடையாது, 11th வந்து நான் படித்த ஹைஸ்கூலு 49% தான் பாஸ் ஆயிடுச்சு, பாதிக்கு பாதி கூட பாஸ் ஆகலை. அந்த ஸ்கூல் அப்படியே அப்படின் ஸ்கூல், அங்கே சேர பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. அதனால் அது இப்போல்லாம் எல்லாம் 100க்கு 100 நிறையா ஸ்கூல் பாஸ் ஆகுது, அந்த நேரத்தில் அப்படிலாம் கிடையாது, அந்த நேரத்தில் நிறையா மார்க்கும் போட மாட்டாங்க, இதனால் நிறைய பேர் ஃபெயில், பாதி கூட பாஸ் ஆகலை, அவ்வளோ ஃபெயில். இப்போ இயேசு கிறிஸ்து என்னச்சாரு, விசுவாச ஜனங்களை அழைக்கும் பொழுது அவங்களுக்கு டெஸ்ட் வச்சால பாதியாவது பாஸ் ஆச்சா, இப்போ 95% ஃபெயில், எல்லா டெஸ்டில் ஃபெயில் ஆயிட்டாங்க, வேட் டெஸ்டில் ஃபெயில் ஆயிட்டாங்க. அந்த காதேஸ் பர்னா என்ற இடத்துல வரும் பொழுது அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. யோசுவா காலைப்பை தவிர 2%, இதை தவிர எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. அவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்காலில் பூசினாங்க, அவங்க வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்தாங்க, சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்தாங்க, மன்னாவை புசித்தார்கள், கண்மலையில் வந்த தண்ணீரை குடித்தார்கள், எல்லாத்தையுமே பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்த ஃபைனல் டெஸ்ட் எப்போ நடக்குன்னா ஒரு வருஷத்துக்குள்ள நடக்குது, ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல நடக்குது, ரொம்ப நாள் இல்லை. எகிப்துல இருந்து புறப்பட்டு அங்க வரும்பொழுது காதேஷ் பண்ணா பார்டர்ல வரும்பொழுது எல்லாரும் ஃபெயிலர், ரெண்டே ரெண்டு பேர் தான் பாஸ். 600,000 பேர்ல 2 பேர் தான் பாஸ், மற்ற எல்லாரும் ஃபெயில். எல்லாரும் 40 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செத்து 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 விழுந்தாங்க. 40 வருஷம் மோசையை பார்க்கும் பொழுது முறுமுறுத்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க. மோச சூழியத்தில் அந்த 2 பேர் தான் பாஸ் ஆனாங்க. அப்படின்னா 2 பேர் தான் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டாங்களா? இல்லை, வனாந்திரத்தில் பிறந்த பிள்ளைகள் அங்கே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆதியிலிருந்து யார் பாஸ்டர் சர்ச்சில் முதல்ல இருந்து நீங்கள் பஸ்ஸில் 76 ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எத்தனை பேர் இருக்கிறாங்க? இல்லை, நிறைய பேர் இல்லை. இப்போ வேற புதுசாக வந்திருக்கிறாங்க. அதே போல் முதல்ல இருந்து ஆதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல இருந்து சின்சியராக இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் மோசஸ் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது வந்தவங்க இல்லை, 2 பேரை தவிர எல்லாருமே வேட்டஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்போ சிமேயி வேட்டஸ்ட்ல ஃபெயிலர் ஆயிட்டான். நீங்க வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது. ஆமீன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாச்சா, பின் வாங்கி போறதுக்கு சான்ஸே இருக்கக்கூடாது. இதுதான் சிமேயி. எத்தனை சிமேயை நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க வந்து என்ன செய்வாங்க, நல்லா இருக்கு சொல்ல பாஸ்டர் பாஸ்டர் சொல்லுவாங்க. பாஸ்டர் டவுன் ஆகும் பொழுது அவங்க வந்து விரோதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்பொழுது அவனுக்கு விரோதமாக தூஷணங்களை சொன்னான் சிமேயி. மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான், மன்னிப்பு கேட்டு சேர்ந்துக்கிட்டான். சேர்ந்த பிறகு வேட்டஸ்ட் வைக்கும் பொழுது வேட்டஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். இப்பொழுது கத்தர் என்ன செய்திருக்கிறார், வேட்ஃபார்மா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஃப்ளஷ் ஃபார்மா இருந்தவர் இன்னைக்கு வேர்ட் ஃபார்மா இருக்கிறார். எத்தனை பேர் பிலீவ் பண்ணுகிறோம்? 2000 வருஷத்துக்கு முன்னாக மாம்சத்தில் வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதே இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்தில் இப்பொழுது மாம்சத்தில் நம்மத்தில் இல்லை. அவர் வந்து வேர்ட் ஃபார்மா இருக்கிறார். அவர் வேர்ட் வந்து இன்னைக்கு ரெஸ்டோர் ஆகியிருக்கிறது. அவர் வேர்ட் ஃபார்மா இருக்கும் பொழுது ஜனங்கள் இப்பொழுது இந்த செய்தியை தூசிக்கிறாங்க. சாபனத்து மக்கள் எல்லாருமே இந்த செய்தியை தூசிக்கிறாங்க. சில பாஸ்டர் என்ன செய்வாங்க, கல்வாரி சர்ச்சுக்கு போறவங்களுக்கு விரோதமா செயல்படுவாங்க. என்னன்னா, நம்ம வந்து மோதிரம் வேண்டாங்கிறோம், நம்ம ஃபுல்னஸ்ஸா வேடுங்கிறோம், அவங்கள்ட்ட ஃபுல்னஸ்ஸா வேடு இல்லை, அதனால கல்வாரி சர்ச்சுக்கு விரோதமா வந்து செயல்படுவாங்க. அவங்க அப்படி செயல்படும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா செயல்படுறாங்க, அது அவங்களுக்கு தெரியல. அன்றைக்கு மாம்சத்தில் வந்த அதே இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார், மெசேஜ் தகவராக இருக்கிறார், ஃபுல்னஸ்ஸாக வேர்டாக இருக்கிறார். இதற்கு விரோதமாய் பேசும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் பேசின காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தூசிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்குற ஞானஸ்தானத்தை ஒருவர் தூசிப்பார் என்றால் அவங்க இயேசு கிறிஸ்துவையே தூசிக்கிறாங்க. அவங்க சிமேயி. தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுறவர்கள் சிமேயாயிருக்கிறார்கள். தாவீதை சிமேயி தூசித்தான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து வேர்ட் ஃபார்ம் ஆகியிருக்கிறார். இந்த வேர்டுக்கு விரோதமாய் பேசும் பொழுது அது ஜீசஸ் கிரைஸ்டுக்கு விரோதமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை வந்து மோசே அழைத்தான், உங்களை வந்து பாலுந்தேன் ஓடுகிற தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்க வந்து என்னுடைய வார்த்தையை உள்ளபடியே கேட்டால் நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருப்பீங்க. உலகத்திலே நீங்க தான் விசேஷித்த ஜனங்கள், நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவ்விதமாக சொல்லும் பொழுது அதெல்லாம் கேட்டாங்க. 10 கற்பனையை வந்து அந்த கர்த்தர் சொல்லும் பொழுது தங்க சொந்த காதாலே கேட்டாங்க. தேவனுடைய சத்தத்தை தங்க சொந்த காதால கேட்டார்கள். மேகசம்பா அக்னி சம்பத்தை பார்த்தார்கள். இவ்வளவு பார்த்தும் வந்து அவங்க சீரட்டு போனாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த மெசேஜில் இதை பில்லர் ஆஃப் ஃபயர் வந்திருக்கு, பில்லர் ஆஃப் கிளவுட் வந்திருக்கு, கர்த்தர் ஒரு ப்ராபட்டை அனுப்பியிருக்கிறார், பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கிறது, கிறிஸ்து இன்னைக்கு வேர்ட் ஃபார்மா இருக்கிறார், உங்களுக்கு ராப்சர் இருக்கிறது, மெலினியா இருக்கிறது, உங்களுக்கு எட்டர்னிட்டி இருக்கிறது, நியூ ஜெருசலேம் இருக்கிறது, இவ்வளோ பெரிய பிளஸிங் இருந்தாலும் அதெல்லாம் சொன்னா கூட ஜனங்கள் வந்து சிமேயி மாதிரி இருக்கிறாங்க, மேக் பிலீவரா இருக்கிறாங்க. அவங்க மேக் பிலீவரா இருக்கிறாங்க. இப்பொழுது என்ன சென்றால், நீ வந்து எந்த நேரத்தில் நீ வந்து போவாயோ அப்பொழுது என்ன செய்யறால், நீ வந்து கொலை செய்யப்பட வேண்டும். இப்பொழுது அவன் மேட்ரஸ்ல ஃபெயிலியர் ஆகிவிட்டான். சாலமன் அவனை கூப்பிடுகிறான், இதை மாதிரி நீ செய்தாயா? இத பெனையா வந்து அவன் மேல விழுந்தான். 45 வாசிக்கலாம்.
ராஜாவாகிய சாலமோனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான், தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாயிருக்கும் என்று சொல்லி ராஜா யோய்தாவின் குமாராக பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜபாரம் சாலமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது.
பாருங்க, பெனாயா வந்து அவன் மேல விழுந்தும் பொழுது, சிம்மேய்க்கு முடிவு ஏற்படும் பொழுது கடைசியா என்ன சொல்லி இருக்கிறது, அவனுடைய ராஜ்யம் சிறப்பட்டது. ஆமென்,
ஆமென்.
எப்பொழுது சிறப்பட்டது? உன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் சிறப்படுத்துவார். நீ இந்த ஆவிகள் மேல நியாயத்தீர்ப்பு செலுத்தும் பொழுது இந்த ஆவிகளுக்கு முடிவை ஏற்படும். 4வது ஆவி சிமே, அதோனிஜா, அபியத்தார், யோவாபு, அதுக்கு பிறகு சிமே. இந்த 4 ஆவிகளையும் நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டும். அதுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குது, உன் ராஜ்ய பாரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்குது, அது உன் இதயத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. நீ அந்த ஆவிகளை நிர்மூலம் பண்ணும் பொழுது உன்னுடைய ராஜ்யம் சிறப்படும். அதுக்கு பிறகு நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டுவாய், கோல்டன் ஏஜ் வரும், உன்னுடைய ராஜ்ய காலம் பொற்காலமாக இருக்கும், செழிப்பு அங்கே ஏற்படும். கோல்டன் ஏஜ், மில்லினியம், உன்னுடைய ராஜ்ய பாரம் மில்லினியமாக இருக்கும். பாருங்க, சாலமன் அதெல்லாம் செஞ்ச பிறகு என்ன ஏற்பட்டது என்றால், அந்த மில்லினியம் அங்கே வந்தது. Fourth man, சிமேய் அங்க ஜட்ஜ் ஆகும் பொழுது the kingdom established, அந்த ராஜ்யம் நிலைவேறப்பட்டது. அதுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தவில்லை என்றால் ராஜ்யம் நிலைப்படாது. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பட வேண்டும், உங்களுடைய குடும்பம் சிறப்பட வேண்டும், நம்முடைய கல்வாரி டேபர்னாக்கள் சிறப்பட வேண்டும் என்றால் இந்த 4 ஆவிகளை அப்புறப்படுத்த வேண்டும். சாலமன் முதலாவது அதுதான் செய்தான். இந்த 4 ஆவிகள் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த 4 ஆவிகளுக்கு வேட் டெஸ்ட் வைக்கும் பொழுது இந்த வேட் டெஸ்ட்ல சிமே ஆவி ஃபெயிலியர் ஆகிவிட்டது. வார்த்தைக்கு ஸ்டாண்ட் பண்ண முடியல. அது கொஞ்சம் உலகப்புறமா கொஞ்சம் இழுக்கும், கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இழுக்கும், உலகப்புறமா அது போக ஆரம்பிக்கும், உலகத்தினுடைய டேஸ்ட் உள்ள வரும். முற்றிலுமாக நம்ம அதை அப்புறப்படுத்த வேண்டும். இந்த 2022 நம்முடைய வாழ்க்கை சிறப்பட வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பம் சிறப்பட வேண்டும், நம்முடைய சபையானது சிறப்பட வேண்டும் என்றால் இந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு ஈவி இறக்கம் காமிக்க கூடாது. சாலமன் ஈவி இறக்கம் காமிக்கல, பிசாசுக்கு நம்ம ஈவி இறக்கம் காமிக்க கூடாது. அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கெட் ரீட் ஆஃப் சிமேய், 3 பிறகுதான். 3 அவன் எருசலேமில் குடியிருக்கிறான், வீடு கட்டி இருக்கிறான். 3 சாலமன் ராஜ்யம் சிறப்படலை, சாலமன் தேவாலயத்தை கட்ட முடியலை. ஏனென்றால் அங்கே சிமேயி 3 அங்கே இருக்கிறான். அந்த 4th ஸ்பிரிட், 4வது ஆவி அங்கே இருக்கிறது. அதனால அவன் ராஜ்யம் சிறப்படவில்லை. பைபிள் அவன் ராஜ்யம் சிறப்பட்டதாக எழுதவில்லை. அந்த 3 பின்பு அவனை பேஜ் பண்ணும் பொழுது, அவனை சுத்திகரிக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது? பைபிள் எழுதி இருக்கு, 46வது கடைசி வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
ராஜபாரம் சாலமோனின் கையிலே சிறப்பட்டது.
இதோ ராஜபாரம் சாலமோன் கையிலே சிறப்பட்டது. அதுக்கு பிறகுதான் சிறப்பட்டது. அது வரைக்கும் சிறப்படலை. அவன் ராஜ்யத்துக்கு வந்து 3 சிறப்படலை. அவன் ஆலயத்தை கட்ட முடியவில்லை. பிரமாண்டமான தேவாண்டு ஆலயத்தை கட்டுனான். இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து டீலிங் பண்றது இந்த ஈவில் ஸ்பிரிட். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தடையா இருக்குது? வார்த்தைக்கு முரண்பட்ட காரியங்கள் இருக்கிறதா? அதோனிஜா இருக்கிறானா? அபியத்தார் இருக்கிறானா? யோப் இருக்கிறானா? இத சிமே மேக் பிலீவர், இந்த ஸ்பிரிட் எல்லாம் இருக்குதா? இதெல்லாத்தையும் நீங்க அப்புறப்படுத்துங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சபையானது வார்த்தைக்கு ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது, வார்த்தை விட்டு விலகிறவங்களுக்கு நம்ம ஆலோசனை சொன்னா அவங்க கீழ்ப்படியணும். அந்த வார்த்தையின்படி பாஸ்டர் சொல்லுகிறார், மெசேஜ் வார்த்தையின்படி இருக்கிறது. நம்ம அதை வந்து ரிசீவ் பண்ணும் பொழுது அதை இன்டலெக்சுவலா அறியாதபடி நம்ம வெளிப்பாடா அறியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அந்த சாலமோனின் ராஜ்யம் வந்து பொற்காலமாக மாறினது. உண்மையா நடந்த சரித்திரம். அந்த சரித்திரம் வந்து எதுக்காக அந்த சரித்திரம் நடந்தது? நம்மளை வச்சுதான் ஆண்டவர் அந்த சரித்திரத்தை கொண்டு வருகிறார். ஆமென். நீங்க விடாதீங்க, சத்தியத்தை விடாதுங்க. 35 எபிரேயர் 10 35 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க.
ஏதோ தைரியத்தை விட்டு விடாதீங்க, தைரியமா நீங்க வார்த்தையில நில்லுங்க. அதன் மீன்பு வாசிக்கலாம்.
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
பொறுமை உங்களுக்கு வேண்டும். நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குது. பொறுமையா நம்ம இருக்கணும். இந்த 2022 நம்ம பொறுமையா இருக்கணும், தைரியமா இருக்க வேண்டும். 37 வாசிக்கலாம்.
வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார்.
இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். ராப்சர் கமிங் சீக்கிரமாய் வரப்போகிறது. அவர் தாமதம் பண்ண மாட்டார். இந்த வருஷத்திலேயே ஆண்டவர் வரலாம். அதனால நீங்க விசுவாசத்தை விட்டுறாதுங்க, தைரியமா இருங்க. இதோ தேவனுடைய சித்தத்தை செய்து பொறுமையா இருங்க, அவர் சீக்கிரமாய் வருவார். அதன் மேல் 38-39 வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேலே நாத்துமா பிரியமாயிராது என்கிறார்.
பின்வாங்கி போனால் அவன் மேலே நாத்துமா பிரியமாயிராது. பின்வாங்கி போக கூடாது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5-6 பேர் பின்வாங்கி போறாங்க. இந்த 2022 யாரும் பின்வாங்கி போக கூடாது. ஒரு ஆத்மா கூட பின்வாங்கி போகக்கூடாது. பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
நாமோ கெட்டு போக பின்வாங்குறா இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறா இருக்கிற.
நாமோ கெட்டு போக பின்வாங்குறா, பின்வாங்கி போனா கெட்டு போவோம். தேவனுடைய வார்த்தை சொல்லு, கெட்டு போகிறதுக்கு நம்ம பின்வாங்கி போகிறாமல் ஆத்மா ஈடேற நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம மேல்கொண்டு மேல்கொண்டு விசுவாசிக்கிறோம். என்னென்ன சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறதோ எல்லாத்தையும் நம்ம பிலீவ் பண்றோம், எல்லாத்தையும் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஈடேறு, ஆத்மா ஈடேறுகிறது. ஆத்மா ஈடேறுவதற்கு நம்ம விசுவாசிகளாக நம்முடைய ஆத்மா அங்கே சிறப்படுகிறது. நம்ம லைஃப் சிறப்படுகிறது, நம்முடைய ஃபேமிலி சிறப்படுகிறது, நம்முடைய சபை சிறப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஃபோர் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட், முதலாவது ட்ரினிட்டி ஸ்பிரிட். தவளைக்கொப்பான அசுத்தாவிகள் சாலமோன் சிங்காசனத்துக்கு வருவதற்கு முன்னதாக அது சிங்காசனத்தை பெற வேண்டும் என்று நினைத்தது. தவளைக்கொப்பான ஆவிகள், வலுசிற்பம், மிருகம், கள்ளத்திற்கு தேசி. இப்பொழுது அந்த ஆவிகள் ஒன்றிணைந்து அந்திகிறிஸ்துவின் ஆட்சியை கொண்டு வரப்போகிறது. அதற்காகத்தான் இந்த வைரஸ் எல்லாமே உருவாகி இருக்கிறது. பொருளாதார நெருக்கடி எல்லாமே உருவாகி ஆன்டி கிரைஸ்ட் இப்பொழுது காட்சியிலே வர வேண்டிய நேரம். இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசு அவர் சாபிக்க போகிறார். ஆனாலும் அந்தி கிறிஸ்து ரொம்ப காலம் பலப்படுவதில்லை. நம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவை ஏற்படும். அதோனியா, யோவாபு, அபியத்தார் மூணு பேருக்கும், அந்த மூணு வல்லமைகளுக்கும் முடிவை ஏற்பட்டது. சிமேயாவி இதான் நேரத்துக்கு நேரம் அது மாறும். பாவனை விசுவாசி ஊழியம் வளரும் பொழுது அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஊழியம் டிக்லைன் ஆனா இஷ்டம் போல பேசுவாங்க. தாவீது ராஜ்யத்தை இழக்கும் பொழுது அவன் தூசித்தான், பின்பு வந்து மன்னிப்பு கேட்கிறான். ஆனாலும் அவனுக்கு வேர்ட் டெஸ்ட் வைக்கும் பொழுது வேர்ட்ல டெஸ்ட்ல ஃபெயிலியர் ஆனான். இஸ்ரேல் ஜனங்கள் ஃபெயிலியர் ஆனார்கள். யூதாஸ் ஃபெயிலியர் ஆனான். பேதுரு ஃபெயில் ஆனாலும் அவன் மறுபடியும் அவன் பாஸ் ஆகிவிட்டான். அவன் ஒரு ட்ரூ பிலீவர். அவன் விழுந்தாலும் திருப்பி எழும்பி விட்டான். இதுதான் பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மிலீனியம் வர நம்முடைய வாழ்க்கை மிலீனியமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையானது கோல்டன் ஏஜாய் இருக்க வேண்டும் என்றால், இவ்விதமான ஸ்பிரிட்டுகளை அப்புறப்படுத்த வேண்டும். முதலாவது அதை நாம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு தெரியமில்லாத காரியங்கள், முரண்பாடான காரியங்கள், ஈவில் நேச்சர், எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டு விட்டால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வந்து பொற்காலமாக மாற்றுவார். எல்லாரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற பல்லக பிதாவே, இந்த அருமையான நாளில் நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். சாலமுன்னுடைய காலமானது பொற்காலமாக மாறினது. முதலாவது அவன் செய்த காரியம், அந்த நாலு ஸ்பிரிட்டோடு கூட டீல் பண்ணினான், சிமேயோட டீல் பண்ணினான். அதன் பின்பு அங்கே டெம்பிள் வர்ஷிப் வந்தது, ஜனங்கள் எல்லாருமே ஐஸ்வர்யவான்களாக மாறினார்கள், எல்லாரும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருந்தார்கள். நீர் எங்களுக்கு இந்த கடைசி காலத்திலே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு கர்த்தாவே எங்களுக்கு இவ்விதமான ஒரு காலத்தை கொண்டு வரும். உலகம் வந்து தலைகளாய் இருந்தாலும், உலகத்தின் சூழ்நிலைகள் எவ்விதமாய் இருந்தாலும், எங்களுக்கு 2022 உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் என்று ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ப்ராமிஸை நாங்கள் பிலீவ் பண்ணுகிறோம். இந்த ஊழியமானது எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பொற்காலமாக இருக்க வேண்டும். கோல்டன் ஏஜாக அதை மாற்றுகிறவராயிருக்கு, செழிப்பாக மாற்றுகிறவராயிருக்கிறீர், ஆரோக்கியமாக மாற்றுகிறவராயிருக்கிறீர், சமாதானமான வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறீர். கர்த்தாவே வார்த்தைக்கு முரண்பட்ட காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. அந்த சிமேய் ஸ்பிரிட்டை எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தும். கெட் ரிட் ஆஃப் சிமேய். நீ வந்து ஞானமுள்ளவன், அதை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்று உனக்கு தெரியும் என்று தாவீது சொன்னது போல சாலமன் ஞானமாக டீல் பண்ணினான். அதே போல நாங்கள் ஆண்டவரே ஞானமாக வாழத்தக்கதாக, பிசாசினுடைய தந்திரங்களை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக, எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாக பலத்தை தருவீராக. எங்களை ஒன்று சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கு. எங்களுக்கு அவ்விதமான பாதுகாப்பை நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். இந்த மெசேஜை விட்டு பின்வாங்கி போகாதபடி நாங்கள் நிலைத்திருக்க கிருபத்தார். 2022 ஒரு ஆத்மாவும் பின்வாங்கி போகாதபடி ஆத்மா ஈடேற நாங்கள் விசுவாசிக்கிறதாக மாற்றுவீராக. கெட்டு போகிறதுக்கு நாங்கள் பின்வாங்க கூடாது. நீர் எந்த நேரத்திலையும் வரக்கூடும். உம்மை சந்திப்பதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இப்பொழுது தூரத்திலிருந்து சமீபத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே எல்லார் மேலும் இரக்கமாயிரும். வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம், ஆமென். இப்பொழுது சகோதரன் ஜீவானந்தம் வந்து அவர் பாடலை நடத்தும் பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
130 பாடலின் 130, கர்த்தர் என்மை பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. சரணங்கள் 1, 2, 4, 5 சரணங்கள் 1, 2, 4, 5 கர்த்தர் என்மை பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தரென்மேல் பாராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரென்மேல் பாராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர்த்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர்த்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரென்மேல் பாராயிருக்கிறாரே,
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானித்தோம். கடைசி காலத்திலே என்ன நடக்க போகிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆந்திகிறிஸ்து வெளிப்பட போகிறான். நீர் உலகத்தை ஆளுகை செய்ய போகிறேன். நாங்கள் இப்பொழுது நம்முடைய வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ட்ரூ பிலீவராய் இருக்க வேண்டும். எக்காரணத்திட்டமும் வார்த்தையை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தையை நேசிக்க வேண்டும். தேவனுடைய சிந்தையை நாங்கள் அறிய வேண்டும் என்று இந்நேரம் மட்டுமாக தியானித்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். இப்பொழுது ஏறெடுத்த இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக. ஞானஸ்தானம் எடுக்க போகிற நம்முடைய பிள்ளைகளை நீர் தாமே ஆயத்தப்படுத்தும். யார் யார் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று நீர் நியமித்திருக்கிறாரோ அந்த ஆத்துமாக்களை காட்சியிலே கொண்டு வருவீராக. தூரத்திலிருந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. திருப்பூர்லேருந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை நேசிக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ராபோஜின் ஆராதனைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் ஆயத்தத்தோடு அதில் பங்கு பெறும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவனை ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் மீட்பின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அந்த பந்தியின் மூலமாக எங்களுக்கு கிராண்ட் பண்ணுவீராக. எங்களுக்கு நல்ல இயற்கையின் சூழ்நிலை தந்ததுக்காக சோத்திரம். ஆனாலும் பார்க்கிங் பிளேஸில் தண்ணீர் நிற்கிறது. இன்னும் நல்ல சூழ்நிலையை தருவீராக. நாங்கள் உண்மை ஆராதிப்பதற்கு எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு அனுகூலமாக்கி தருவீராக. உம்முடைய வார்த்தை நிமித்தமாக, உம்முடைய நாமத்தை நிமித்தமாக எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். கர்த்தாவே, முழங்கால் பிடிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய ஈரத்தில் என்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் அவங்க ஹோல்டு பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்டுக்கு ஆண்டவரே நீர் பதில் அளிப்பீராக. நீர் அற்புதங்களை செய்கிற தெய்வன். நீர் ஒருவரே ஞானமுள்ள தெய்வன். எல்லா நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்து எல்லாத்திலையும் சோதனை செலுத்துவோம். சர்வ வல்லமுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் ஆண்டவரே முதல் வாரத்திலிருந்து நீர் எங்களோடு கூட இருப்பீராக. உங்களுடைய ப்ராமிஸ் வேர்டு எங்கள் மத்தியிலே நிறைவேறட்டும். அற்புத அடையாளங்களை நீர் செய்வீராக. கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ருசிப்பை பார்க்க உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைக்காக இந்த புதிய வருஷத்தில் ஜீவிப்பதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு பலன் தருவீராக, எங்களுக்கு அனாயிட்டிங் தருவீராக, ஆசீர்வதியும் ராத் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். And tell us this wonderful love. May he may have never again. It is his good. Tell it to God. May he may have never again. And then to never again. கர்த்தர் தாமே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.